துதிக்கிற போது இறங்கி வருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் நடுவிலே வாசமாகி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சபையிலே எங்கள் கூடுகையிலே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டப்பா, மகிமை உண்டாக. எங்களுடைய உள்ளம் உம்மை மகிமைப்படுத்தி மகிழட்டும் என்று மன்றாடு. மெய்யாகவே உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எங்கள் உள்ளங்களிலே இன்னும் பெருகட்டும் என்று மன்றாடு. எல்லாருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கத்தா, உன் பக்கமாக எங்களை திருப்பங்கப்பா, உடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் என்று மன்றாடு. தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆவியான வல்லினத்திற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தா உட்காரு. ஒரு தடவை குடும்பங்களை குறித்து கூட பேசியிருந்தேன். தேவன் விரும்பும் குடும்பம், எண்ணுக்கணக்கற்ற ஏராளமான குடும்பங்கள் இந்த உலகத்தில் உண்டுதான். ஆனால் தேவன் விரும்புகிற குடும்பங்களாக தான் வாழணும். 128 சங்கீதத்திலே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவாய், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதர திராட்சை கொடிய போல உன் வீட்டை சுற்றிலும் இருப்பார். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்களை போல இருப்பார்கள் என்று அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சோ அந்த 128 சங்கீதத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த 128 சங்கத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கு. ஆகவே தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின் படி ஜீவிக்கும் பொழுது, தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டும். அது என்னவென்றால், தேவன் தான் கொடுத்த வார்த்தைகளை மீறி அதற்கு அப்பாலே ஒருபோதும் செயல்படவே மாட்டார். கீப் யூர் மைண்ட் வாட் ஐ எம் சேயிங் பிளீஸ். தேவனானவர் தான் கொடுத்த வார்த்தைகளை மீறி அதற்கு அப்பாலே எதையும் செய்ய மாட்டார், செயல்படுத்த மாட்டார். தான் கொடுத்த வார்த்தைகளை தானே மீறுவார். ஆகவே எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளால் தேவனுடைய வசனத்தை கவனிக்கிறவர்களாக இருக்கு, கவனித்து கேட்கிறவர்களாக இருக்கு. இவரே 2:1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்களை விட்டு விலகாதபடி அதிக ஜாக்கிரதையால் அதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு, நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஏராளம் உண்டு. வாரந்தோறும் நாம் சபையில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இடைநடுவிலே வாரத்திலே ஒன்லைன்லே பைபிள் ஸ்டடி தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். அதை விட இன்றைக்கு வர்த்தமானங்களிலே பல விதத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது, அறிவோம். சோ ஆகவே கேட்கிற தேவனுடைய வசனங்களை நாம் கருத்தாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று இவர் 2:1 நாம் பார்க்கிறோம். சோ ஆகவே தேவன் குடும்பங்களை குறித்து கவனம் உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நல்ல குடும்பங்களே நல்ல சபையாக, சபை என்கின்றது ஒரு குடும்பம், அது வேறு. பரலோகத்தில் ஒரே குடும்பம் தான் இருக்க போறது, அது இன்னொரு பக்கத்தில். அந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தேவன் விரும்புகிற குடும்பங்களாகவும் தேவனாலே விரும்பப்படத்தக்க குடும்பங்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே செய்தியின் நோக்கமும் கருத்துமாக இருக்கு. ஆகவே குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் இயேசு தலையாகவும் தலைவராகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பங்களை தன்னுடைய ஆவியினாலே நடத்த வேண்டும். சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. சோ ஆகவே நம்முடைய குடும்பங்களை தேவ ஆவியான உதவியோடும் தேவ வசனத்தின் ஒத்தாசையோடும் நம்முடைய குடும்பங்களை நாம் நடத்த நாம் கவனமாக இருக்கும். 2 காரியம் உண்டு. 1, நம்மை உயிர்ப்பிக்கவும், நம்மை உணர்வடைய பண்ணவும், அல்லது நம்மை உடைத்து உருவாக்கவும் 2 காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். 1, தேவனுடைய வசனம். 2, தேவனுடைய ஆவியான. ஐ சே இட் அகைன், தேவன் நம்மை உருவாக்க, நம்மை உணர்வடைய பண்ண, அல்லது நம்மை உடைத்து தனக்கு ஏற்ற பாத்திரமாக வளைய மாற்ற மன திரும்பைகளை கொண்டு வர ரெண்டு காரியங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குறார். ஆவியானவர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அசைவு, அப்பொழுது அவையெல்லாம் தன் தன் எலும்போடு இடைந்து ஒரு சரீரமாக ஏகமாக நின்று இப்பாடு ஆவி ஊதி பொழுது அவர்கள் உயிரிழந்து ஒரு சேனையாக நின்று உயிர் மூச்சு உண்டாக தேவனுடைய ஆவியானவர் தான். ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கே காரியங்கள் நடக்கிறது. கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயோ விடுதலையும் உண்டு. சபையிலே, அதாவது தனிப்பட்ட விதத்திலே நமக்குள்ள தேவ ஆவியானவர் செயல்பட வேண்டும். அதற்கு இடம் கொடு. காரணம் இல்லாமல் நான் வார்த்தைகளை சொல்லவில்லை, தேவன் அறிவார். தேவ ஆவியானவர் சபையிலே அசைவாடும். நமக்குள்ளே தேவ ஆவியானவர் அசைவாடு செயல்பட தயவு செய்து நம்மை நாம் ஆவியானவருக்கு திறந்து கொடுப்போம். ஒரு சபையில ஆவியானவர் அசைவாடாவிட்டால் அந்த சபையில ஒரு ஆசீர்வாதம் இருக்க. இந்த மறுபடி மேலே போவதாக இருந்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் அவர்களை நடத்தாவிட்டால், ஆவியானவர் அவர்களை இயக்காவிட்டால், அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழவோ அல்லது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவோ தேவ சித்தத்தின்படி வாழவோ முடியாத காரியம் என்று சொல்லுங்கள். There are so many people, they believe in Christ. Yes, Christ, we believe in Christ. Yes, Christ, we believe in Christ. எப்பயோ இயேசுவை குறித்து கேள்விப்படுனே அவர் நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்ய சொல்ல கேள்விப்படி சொல்லி, நெருக்கங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது தேவைகளின் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு நோக்கி கூப்பிடுறார்கள். சொல்ல போனால் அவர்களுக்கு தேவைக்கு இயேசு தேவை, மற்றபடி அவர்களுக்கு இயேசு தேவை. இப்ப நான் சொல்றத சிந்தி, அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு தங்கள் தேவைக்கு தேவை, பட் அவர்களுக்கு மட்டும்படி இயேசு அவர்களுக்கு தேவை. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நாம் இயேசுவை நம்புறதுக்கு மாத்திரம் இல்லை, இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம். Not only we believe in Christ, in the meantime we have to follow Christ. That is very important and prominent thing in our life. So we have to follow Christ. கிறிஸ்துவை பின்பற்றணும். அடித்து திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை நம்புறவர்களாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நம்புற எல்லாரும் தேவராட்சியத்துக்கு வரப்போறதும் இல்லை. பட் கிறிஸ்துவை நம்பி, இயேசுவை நம்பி அவரை பின்பற்றவர்களாக இருக்கணும். அவரை பின்பற்றவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாக, தேவனுடைய வசனத்தை கருத்தாய் கவனிக்கிறவர்களாக இருப்பார் என்று திறந்த மனதோடு தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் குடும்பங்களை குறித்து கத்தரிச்சு தொடர்பாக பேச விரும்புகிறேன். சோ 128 சங்கத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அதில் இருக்கிற அப்படி அவருக்கு பயந்த அவருடைய வழிகளில் அவருடைய வார்த்தைகளை வாழும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கும் என்று தேவன் சொல்கிறாரு. தேவன் தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறணுமா இருந்தால் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர் திறந்த வழி அவசியம் இல்லை, மாற வழி அவசியம் இல்லை. நாம தான் மாற வேண்டும். மனம் திரும்பவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 தேவ அவட உதவி ஒத்தாசையோடு நாம தான் நம்முடைய வழிகளை சரிப்படுத்திக் கொள்ளணும். தேவன் தன் தந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற. சோ நல்ல குடும்பங்களை நல்ல சபையாகும். தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார். தேவன் விரும்புகிற குடும்பங்களாக நாம இருக்கணும், வாழணும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே அல்லது நாம வாழுகிற தேசத்திலே நடக்கிற சம்பவங்கள் காரியங்கள் அநேகங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். குடும்பங்கள் சீர்குலை என்று சின்ன பின்னமாகி ஓடு வரைக்கும் போகுது. அப்பாடா அவைகளை விவரிக்க வார்த்தையே இல்லை. முன்பு உங்களுக்கு சொல்லிட்டு ரெண்டு பேர் தமாசா பேசிக்கொண்டாங்க. ஒரு மற்றவர் பார்த்து கேட்டாரா, என்னப்பா வர வர ஐரோப்பாவில் விவாகரத்தை குறைஞ்சு போகுது. அடுத்த சொல்றாரா, ஏதோ வர வர விவாகம் பண்றதே குறைஞ்சு போகுது, ஆகவே விவாகரத்தை குறைஞ்சு போகுது சொன்னார். சொல்றது விளையக்கூடிய அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் இணைத்து வந்த பந்தத்தை, சொந்தத்தை, குடும்ப உறவை உடைக்கத்தக்கதாக இன்றைக்கு தேசங்களிலே சட்டங்கள் இயற்றப்பட்டு அவைகள் சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்ட ஒரு கொடுமையான காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சபையில் இருக்கிற குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசுவை கவனித்து பார்க்கணும். தேவ ஆவியானவர் குடும்பங்களை நடத்த வேணும். சத்தியத்தின்படி சபையில் இருக்க குடும்பங்கள் வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்ல வரும்பேன். சங்கீதம் அதற்கு ஒரு அடையாளம். பைபிளை நான் பார்த்தேன், அநேக குடும்பங்களை குறித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் நாம் கண்டுகொள்ள வேண்டியது, கண்டுகொள்ள கூடிய அநேக காரியங்கள் அவைகளெல்லாம் விவரித்தால் பல மணி நேரம் வேணும். ஏதோ ஒரு சொல்ல வேண்டும் சொல்லுறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. தட் இஸ் பைபிள், அதான் வேதம். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். முதல் குடும்பம் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆதாமும் ஏவா. கவனிங்க, குடும்பம் என்கின்ற ஒரு பந்தத்தை, உறவை உண்டாக்கினவரே தேவன் தான். இன்றைக்கு அந்த உறவை, அந்த குடும்பம், கணவன் மனைவி, ஆணும் பெண்ணும் என்கின்ற அந்த உன்னதமான உறவை உடைக்கத்தான் சத்துரு இன்றைக்கு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அப்படியான ஒரு வடிவத்தில் தேவ திட்டங்களையும் தேவ நோக்கங்களையும் உடைப்பதிலே பிசாசு எவ்வளவு கருத்தாக செயல்படுறான் கவனித்துப்பார். அப்படிப்பட்ட அவவிசுவாச உலகத்திலே, அநாகரிகமாக உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மிக கருத்தாக கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பம் தேவனாலே உண்டானது. கணவன் மனைவி, ஆண் பெண் என்கின்ற பந்தம் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கி அவனுக்கு துணையாக கொடுத்து முதலாவது குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி உருவாக்கி அவர்களுக்கு ஒரு ஏதென்கின்ற தோட்டத்தை உண்டாக்கி அதிலே அவர்களை வைத்தார். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆதாம் ஏவா முதல் குடும்பம். இந்த பைபிள் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வருவீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், அருமையானவர்களே, நோவாட குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். நோவா அவருடைய குடும்பத்தில் 8 பேர் வந்திருக்கிறார். கணவன் மனைவி, 3 குமாரர், அவருக்கு கூடிய மனைவிமான், 8 பேர் வந்திருக்காரு. ஏன் இதை சொல்ல வாருன்னு சொன்னால், ஜலப்பிரளத்திலே பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த 8 பேர் மாத்திருந்தார். பட் இந்த மீண்டை நன்றாக கவனிங்க, உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணினா, சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 120 இயர்ஸ் ஹி வாஸ் பிரீச்சிங் தி வேர்ட் கண்டினியூஸ் சொல்றாரு. அதாவது 120 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 120 வருஷமாக ஏனோக்கு உலகத்துக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தான்னு சொல்றாரு. அழிவு வரப்போகிறது, ஆக்கின தீர்ப்பு வரப்போகிறது, ஜனங்களே மனம் திரும்பி கத்தரை விசுவாசிகள், பாப வழிகளை விட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவன் உரத்து சொல்லிக்கொண்டே இருந்தான் ஜனங்களுக்கு. எல்லா ஜனங்களும் கேட்கத்தக்கதான ஒரு வழி அந்த நேரத்தில் ஆண்டவர் உண்டாக்கி இருப்பான்னு நான் நம்புறேன். அவன் தேவ ஜனங்கள் பேசத்தக்கதாக பேசிக்கொண்டே இருந்தான், ஆனா ஒருவரும் கேட்கல. அதே நேரத்தில் ஒருவரும் அவனுடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படவில்லை என்று நாம அடுத்து சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, ஜலப்பிடத்தில் 8 பேர் தான் காக்கப்பட்டார்கள். It is true and truth. ஆனால் ஜலப்பிரளயம் வாரத்துக்கு முன்பாக ஒருவேளை நோவாட வார்த்தையை கேட்டு மனம் திரும்பின அனுபவங்கள் ஒருவேளை ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக மறித்து போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நான் சொல்ல வர்ற காரியம் என்னவென்றால், உலகத்துக்கு அவன் பிரசங்கம் பண்ணாதான், ஒருவேளை ஜனங்கள் மனம் திரும்பாம போயிருக்கலாம், ஆனால் தன் குடும்பத்தை காத்துக்கொள்ள அவன் கற்றுக்கொண்டான். அந்த பேர் அழிவுக்கு விலகி தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து தன்னையும் தன் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே காத்து நடத்தி அந்த அழிவுக்கு விலகி தன்னை பாதுகாத்துக் கொண்டான் தேவ மனுஷனாகிய நோவா. அவை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்ம குடும்பத்தை குறித்து கவனமாக இருக்கணும். குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நாம காத்துக்கொள்ள ஒரு பெரிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு, அந்த பொறுப்புணர்வு ஒவ்வொரு தலைவனுக்களையும், ஒவ்வொரு தலைவனுக்களையும், ஒவ்வொரு மனைவிக்குள்ளையும் இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். சோ இந்த வார்த்தைகளை நான் சபைக்கு அறிவிக்கிறேன். தேவன் அறிவார். ஆண்டு விடத்துல ஜெபம் பண்றேன், கர்த்தாவே சபைக்கு குடும்பங்களை அறிவு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீ தலையாக தலைவராக வரவனு, குடும்பங்களுக்கு ஒரு மாற்றம் வரவனு, குடும்ப குடும்பமாக கர்த்தரை செவித்து குடும்ப குடும்பமாக நித்திய ஜீவனை பெற்று குடும்ப குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அங்க குடும்பம் இல்லை, பரலோகத்தில் குடும்பம் இல்லை, அங்க ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனா நம்மவர்களே நாம் பரலோகத்தில் இனம் கண்டுகொள்ள முடியும் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பினா நம்புங்க, நம்பாட்ட அப்படிங்க, ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நான் சொல்றேன் கேளுங்க, பரலோகத்தில் நாம் இன்னார் இன்னார் என்று அடையாளம் காண முடியும். இயேசு நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று யோவான் நிறுவத்தினா வாசிக்க. அவை ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கும் சதாகாலமாக தேவனோடு வாழ்கிற ஒரு பேரின்ப வாழ் நான் கேட்கிறேன். என்றைக்காவது நீங்க நித்தியத்தில் தேவ ராஜ்யத்தை அனுபவிக்கிற போது என்றைக்காவது நீங்க யோசிக்கிறீங்களா? அதை குறித்து கற்பனை பண்ணி பாக்குறீங்களா? ஒரு நாள் நான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன், தேவனோடு இருப்பேன், தேவ சமூகத்தில் வாழ்வேன், இயேசுவை நேருக்கு நேராக நான் பார்ப்பேன். இன்று வரைக்கும் அவரை காணாமல் ஆராதிக்கிறேன். நாட்கள் வரும், அவரை நான் கண்டு ஆராதிப்பேன். அவர் எப்படி இருப்பார், பரலோகம் எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன் என்றைக்காவது நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுண்டோ, என்றைக்காவது யோசித்ததுண்டோ? ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் இந்த பூமிக்குள்ளேயே இருக்கிறது, இந்த பூமிக்கு எடுத்தவர்களே யோசிச்சுட்டு இருக்கிறோம். யாருக்கு பிரச்சனை? பக்கிங்காம் பலசில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை தான், வெள்ளை மாளிகையில் இருக்கிறவனுக்கும் ஏராளம் யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா பிரச்சனைகளுக்குள்ளே நாம மூழ்கிட கூடாது, அவைகளை நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது பேதுரு கடல் அலைகளை மிதிச்சு நடந்தார். நான் சீக்கிரமா பொயிண்ட் போட்டு போகல, எனக்கு அப்படி பேதுரு கடல் அலைகளை மிதிச்சு நடந்தார். அவர் கடல் அலைகளை பார்த்து பயந்த போது அவர் அமிழ்ந்து போனார். சோ நாம் கடல் அலைகளை மிதிச்சு நடக்க, அதாவது உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், துன்பங்களை மிதிச்சு ஜெயமெடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒழிய அந்த பிரச்சனைகளுக்கிடையே பேதுரு போல அமிழ்ந்து போறதுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்ம அழைக்கல. ஏனென்றால் ஜெயங்கொள்கிற விண்ணப்பட்டோ ஜெயங்கொள்ளு சொல்லி ஏழு சபைக்கும் வெளிப்படுத்த விஷயத்தில் ஆண்டவர் இயேசு கடிதம் எடுத்து எல்லாருக்கும் லாபம் இருக்க நம்புறேன். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உண்மைதான், நெருக்கடிகள் வர்றது உண்மைதான், காரணமில்லாத கஷ்டங்களும் துன்பங்களும் திடீரென வருகிற பிரச்சனைகளை சில நேரத்தில் நாம் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுறது உண்டுதான், தள்ளாடுகிறது உண்டுதான், தடம் போடுறது உண்டு. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நாம் இன்றைக்கு பாடுறது போல இயேசு கிறிஸ்து இம்மானுவேலனாக நம்மோடு இருக்கிறாரு. மகிமையின் நம்பிக்கையாய், கொலோசி 2:27 படி மகிமையின் நம்பிக்கையாய், மகா பெரிய நம்பிக்கையாய். அடிக்கடி நான் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஜெபனியத்தை சொல்றது, ஆண்டவரே நீர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறப்பா, என் வாழ்க்கையில நான் நம்பிக்கையில இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் துன்பங்கள் வந்தாலும், 3 நாளைக்கு புதன் நம்பரில் ஒரு போதை என்னோடு பேசினார். அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், நம்ம சபையில் இருக்க இல்ல உபயர் சபை ஆரம்பத்தில் அவர் அறிவே, அவருடைய மகனுக்கு கேன்சர், இளம் வயது திருமணமாகி கொஞ்சினார். கொஞ்ச நாளா அவருக்கு கால் பண்ணணும் பண்ணி என் மனசுல ஒரு எண்ணம் வந்துடுது. அவர் திரும்ப நாளைக்கு திரும்ப அவருக்கு கால் பண்ணேன், எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்க கேட்டேன். அப்பதான் சொன்ன, இல்லப்பா சார், என்ன விஷயம், மகனுக்கு இப்படியாரு ஒரு நாடு. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், கவலைப்படாத, கத்தர் ஒரு மகனை கைவிட மாட்டார், தலைக்கு மிஞ்சி காரியங்கள் போக கத்தர் விட மாட்டார் உனக்கு என்ற. நீ தேவனுக்கு முன்பாக நடந்த நடத்தையும் கத்தர் நாமத்துக்காக நீ பட்ட பிரயாசத்தையும் நீ செய்த ஊழியங்களை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் அறிவார், அவர் ஒருபோதும் உன் பிள்ளையை கத்த கைவிட மாட்டார். இடமனதார் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் அவருக்கு சொல்லி அப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆராதிக்க தேவன் உண்மை உள்ளவர், கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சொன்னதை செய்கிற நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையும் கனவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. தோவா உலகத்துக்கு பரிசங்கம் பண்ணி, ஆனால் அவர்கள் மனம் திரும்ப போனாலும் தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள அவர் கவனமாக இருந்தார். அவரும் நீங்க பாப்பீங்களா இருந்தால் ஆபிரகாமுடைய குடும்பத்தை நீங்க பார்க்கலாம். ஆபிரகாம், சாரள், அவருக்கு இன்னொரு மனைவி ஆகார், இதை விட இன்னொரு மனைவி கேத்தோராள். அந்த காலத்தில் ஆண்டவர் அனுமதிச்சாரு, அது நியாயப்பிரமாணம் கூட கொடுக்கப்படுறது முதல் இருந்த காரியம். சோ ஆபிரகாம் அவரோட வாழ்க்கையிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பட் அது கட்டிக்க நான் வறுமையில். அப்புறம் நீங்க அதோட சேர்த்தா லோத்து, லோத்திர குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க என்று இயேசு சொன்னார். சோ என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். லோத்திர மனைவி விட்ட தவறினால அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, அந்த குடும்பம் பாழாய் போனது நீங்க அறிவீங்க. ஆகவே ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை கடுத்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். This is your responsibility. You cannot lose it. நீங்க அந்த பொறுப்பிலிருந்து விலக கூடாது, விலகவும் முடியாது. உலகத்தில் எல்லாரும் பிள்ளைகளை பெறுகிறார்கள் தான், வளர்க்கிறார்கள் தான், படிக்க வைக்கிறார்கள் தான், பட்டதாரி ஆக்கிறார்கள். ஆனா முடிவு நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்ல போகிறோம், நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கேள்வி கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்ல போறோம். ஆகவே தயவு செய்து இப்பொழுதே பிள்ளைகளை குறித்து நாம் கவனம் எடுப்போம். என்னோட பிள்ளைகள் கத்தரால் அருளப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், சுதந்திரம். டோன்ட் லூஸ் இட், இழந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு. ஸோ லோத்தர் படி விட்ட பிள்ளையால அந்த குடும்பத்தில் அப்படியான சம்பவம் நடந்தது என்று நான் உங்க எத்துல பாரு. அப்படி பார்த்துட்டா ஈசாக்குற குடும்பம், அதுல ஈசாக்கு ரெபேக்கா நல்ல குடும்பம், அது போற ஒரு ப்ரொபோசல் மேரேஜ். படி யாக்கோபு ராகிலே பார்த்தால் அது வந்து ஒரு லவ் மேரேஜ். படி ஈசாக்குற திருமணம் வந்து ஒரு ப்ரொபோசல் அரேஞ்ச் மேரேஜ். பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி, எனக்கு என்னுடைய வேத அறிவின் படி, இரண்டையும் கத்தர் ஆசிர்வதித்தார். இதுக்கு மேல இருக்கும் அதுக்கு அதுல நான் போக விரும்பினேன். நல்ல கபடி, நல்லா கபடிங்க. ஸோ ஈசாக்கு ரெபேக்காட குடும்பம், அதை போன பிறகு நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் ஏசா வந்து அப்பாட பிள்ளை, யாக்கோ வந்து அம்மாட பிள்ளை. காரணம் வந்து ஏசா வனாந்தரத்திலே அவன் ஒரு வனசஞ்சாரியா இருந்தான், வேட்டையாடர் வந்தான், வேட்டையாடி கொண்டு வந்து தகப்பனுக்கு ஏற்றப்படியாகவும் சமைச்சு கொடுத்து தகப்பெண்ட அன்புக்கு அவந்துட்டான். ஆனால் யாக்கோபு வந்து குணசாரி கூடார வாசியமாக இருந்தான். அவன் கூடார வாசியிருந்து போய் வீட்டில் இருந்து அம்மாவுக்கு எப்படி கல்படி 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 அம்மாவோட அன்பு பெற்றுக்கொண்டான். இதனால் நடந்தது ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னு கொஞ்சம் கவனிங்க, சொல்ல வேண்டியது என்ற கடமை. ஏனென்றால் அப்படி இருக்காதபடி நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டு பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள், நாலு பிள்ளைகள், அஞ்சு பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறது வாஸ்தவம். ஆனால் ஒரு பிள்ளையில கூட அன்பு வச்சு இன்னொரு பிள்ளையில குறை அன்பு வச்சிருக்கிறது, அது பிள்ளைகளுக்கு ஒரு சில தகராறுகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு இடம். சில வேளையில ஒரு பிள்ளை பிள்ளை நமக்கு அதிக அன்பு பாசம் பற்றி இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதை வெளியில காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அப்படி நாம காட்டிக்கொள்வதனால நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். சோ உதாரணத்துக்கு ஏசாக்கு தாய் மேல ஒரு வறுப்பு இருந்தது, அதே போல யாக்கோபுக்கு தகப்பு மேல பிடிக்கும். அப்படியான ஒரு ஒரு நிலைமையை நாமே பிள்ளைகளுக்கு உருவாக்கிடக் கூடாது என்று சத்தியத்தின்படி வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களை பொறுத்து. அவ பிள்ளைகளை எப்பொழுதும் சமனாக நடத்த நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு பிள்ளை நன்றாக படிக்கும், இன்னொரு பிள்ளை நன்றாக படிக்காம இருக்கலாம். அல்லது ஒரு பிள்ளை ஒழுங்காக இருக்கும், அல்லது மறுபிள்ளை கொஞ்சம் ஒழுங்கு குறைவாக இருக்கலாம். ஒரு பிள்ளை கொஞ்சம் சொல்லு கேட்கும், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் சொல்லு கேட்காம. வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். அதற்காக நாம படிக்காத பிள்ளையோ சொல்லி கேட்காத பிள்ளைகளையோ நாம நச்சரித்து எப்ப பார்த்தா நாய் 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 நாய்னு சொல்லு. பிள்ளைகளுக்கு தாய் தப்பு ஒரு வெறுப்பு உண்டாகிடக்கூடாது. வெரி கேர்ஃபுல். நீங்க வாழுகிற நாடு நாம வாழுகிற நாடு இல்ல. டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன். எப்பயும் பிள்ளைகள் மேல சீறுகிறது, சினக்கிறது, அவங்க பிடுகிற பிள்ளைகளை பொறுமையோடு அதை கையாளாமல் எப்பயும் பிள்ளைகள் மேல சீறி சினந்து கொண்டிருந்தா பிள்ளைகள் நாளைக்கு தாய் தப்பு ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்காது. போயான்னு சொல்லியிருப்போம். என்ன செய்யறது, அம்மா அப்பா சேர்த்துக்கு போறாங்களேன்னு சொல்லி போட்டு அவங்களும் வருவாங்க, இருப்பாங்க, போவாங்க. பட் அவங்க எப்படி தேவனுக்குள்ள வளருதார்கள் வாழுகிறார்கள் என்பது நாம கவனிக்க முடியுது. நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சேர்ச்சிக்கு வரதால நாம பரலோகத்து சேர்ச்சிக்கு வரணும், சபை கூடியதும் விடக்கூடாது. ஆனா சேர்ச்சிக்கு வரதாலும் மட்டும் நாம பரலோகம் போயிடலாம் சொல்லியும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துடலாம் இல்ல. சபைக்கு வந்து என்ன செய்யறோம், ஆண்டவரை ஆராதித்து சத்தியத்தை கட்டு தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழணும், வாழ்ந்து காட்டணும். ஐ சே இட் அகைன், அவபக்தி நிறைந்த இந்த உலகத்துல நாம வாழுகிறோம். அவ தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழணும். பக்திக்குள்ள தாய் தகப்பனாக வாழ்ந்து பிள்ளைகள் அவர்களை பின்பற்றத்தக்க ஒரு வாழ்க்கை வாழணும். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கவனி கவனிங்க கவனி. ஏண்டா நாம வீட்டுல செய்யற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், கதைக்கிற கதைகள், செய்யற காரியங்கள் பிள்ளைகள் கவனிச்சு பார்த்துட்டே இருப்பார். வெளியில எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. என்னடா அம்மா அப்பா ஆயிட்டதே, அம்மா அப்பா ஆயிட்டுதான். அவ எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க அதை லேர்ன் பண்ணுவாங்க. இங்க பிறந்து படிச்சு வளர்ற பிள்ளைக்கு நம்மளும் பார்க்க அறிவு கூட, அது வேற. ஆகவே நாம கொஞ்சம் வீட்டில பிள்ளைகளுக்கு முன்பாக பேசுற பேச்சு, ஐயா அம்மா நான் சொல்றத தயவு செய்து கவனி. நான் ஒரு பெரிய பிரசங்க இல்ல, ஆனா என் மனசுல தேவன் தார வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். தயவு செய்து உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க செய்கிற செயல்கள், நடக்கிற நடத்தைகள், பேசுகிற பேச்சுகளை குறித்து தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க கவனிங்க கவனி. அப்படி இல்லாத நாளைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லவே முடியாது. அவை எந்த சூழ்நிலையும் உங்களுடைய பிள்ளைகளை திருத்துறதுக்கு கவனம். அது பிறகு நான் வரேன், பைபிள் பேச சொல்றேன், நன்றாக கவனிங்க. அவை தயவு செய்து தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக கிறிஸ்துவை காட்டுகிற பிள்ளைகளா, வாழ்ந்து காட்டுற பிள்ளைகளா இருக்கு. அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. கத்தருக்கு நான் பின்பற்றது போல நீங்களே இயேசு பின்பற்றுக்கணுங்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாய் சொல்லணும். ரட்சிக்கப்படாத கடவன் மாறி தகப்பன் மாறி உரியவர்களுக்கு நான் சொல்ற காரியங்கள் பொருந்தாது என்பதை நான் அறிவேன். நான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் சொல்றேன். ஆகவே ரெபேக்கா ஈசாக்கிற குடும்பத்தில் அப்புறம் யாக்கோபுக்கு நாலு மணி 12 பிள்ளை அது வேறு. அதில் பல காரியங்களை நாம கண்டுகொள்ள முடியும். அருமானவர்களே, அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்களா இருந்தால் நகோமி எளிமையிலே குடும்பத்தை நீ பார்க்க முடியும். சோ பல குடும்பங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி. இப்ப நான் அதற்கிடையில அந்த வரிசையை நிறுத்தி இப்ப நான் 3 குடும்பங்களை முக்கியமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவேன். என்னத்தின் அடிப்படையில் என்றால் கவனிங்க, பாவத்துல பங்குபட்டு கொண்ட 3 குடும்பத்தை பைபிள் இருந்து காட்ட விரும்புற. இதை நான் கொண்டு வர்றதுக்கு, இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் அறிவார். சோ முதலாவது குடும்பம் நாம பார்க்கிறபடியே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவத்துல பங்குபட்டு கொண்ட 3 குடும்பம். குடும்பமாக பாவம் செய்யற, பாவம் செய்யறதுக்கு ஒருவர் ஒருவர் ஒத்துழைச்சிருக்க, ஒன்று சேர்ந்து கத்திரி குடும்பமாக பாவம் செய்திருக்க. சோ முதலாவது குடும்பம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதாமு ஏவாள். ஒரு வசனம் வாசிப்போமே, ஆதியாகமம் 3:6 நம்புறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:6 படி வாசி.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்.
திரும்ப படிக்க.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமானது
புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
பார்வைக்கு இன்பம் இச்சிக்கப்படத்தக்கது, என்ன சாப்பிடல, ஆனால் அந்த பழத்தை பார்த்து அவள் இச்சிக்கிறார். அது புசிக்கிறது நல்லா இருக்கும், ஏற்றதாக இருக்கும், இன்பதாக இருக்கும், இன்பமாக இருக்கும் என்று அதை இச்சித்து அதை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். இதெல்லாம் சிறுபிள்ளைக்கு தெரிஞ்சுக்காரு. சோ இதனால் என்ன, தான் புசித்தது போதாமல், தான் பாவம் செய்தது போதாமல், தன் புருஷனுக்கும் அதை கொடுத்தால், ஆனா புருஷனாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாவே, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக தன் மனைவி செயல்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பட்டமாக கீழ்படியாம போகிறார். ஒரு வார்த்தை ஆதாம் சொல்லியிருக்கலாம் மரத்துக்கு, வாப்பா கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த மரத்தின் கனியை புசியாத, புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயிடு, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை அறிவோமே. ஆகவே அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தாலும் பார்வைக்கு இன்பமாக இருந்தாலும் அதை நம்ம புசிக்க கூடாது, கர்த்தர் நமக்கு கட்டெடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆதாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். புருஷனாச்சுதே, உனக்கு துணையாக ஏற்படுத்தின மனைவி தான் ஒழிய, உன்னை பாவம் செய்யறதுக்காக அந்த மனைவி உனக்கு ஏற்படுத்தி கத்த தெரியலையே. ஆகவே புருஷனாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், பாவத்தை செய்யாதபடி தடை செஞ்சிருக்கலாம், தானாவது பாவம் செய்யாதபடி அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஆதாம் அப்படி என்று சொன்னதாக நாங்கள் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. புசி அவ்வளவுதான், வாங்கினான் புசித்தான். ரெண்டு பேரும் பாவம் செய்ய கோப்பரை பண்ண, அவர்கள் செய்த பாவம் இன்றைக்கும் இந்த உலகம் அதை அனுபவிச்சு கொண்டே இருக்கு. ஆனாலும் தேவன் தான் உண்டாக்கின ஜனங்களை வருத்து விடாமல் அந்த பாவத்தில் இருந்து மீட்பதற்காக ஒரு மனுஷனால பாவம் வந்தது, ஆனால் ஒரு மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவினால் இந்த உலகத்துக்கு மீட்பும் வந்தது, ரட்சிப்பும் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரைட், நேரம் போறபடியால இன்னொரு குடும்பம் நான் பைபிள் இருந்து நான் உங்களுக்கு பார்க்க விரும்புவேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், சீக்கிரமா வாங்கள். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம். அந்த 21 அதிகாரம் முழுவதும் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது முழுக்க வாசிக்க நமக்கு நேரம் போற. 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் ஆஹாப் யெசபேல் என்கின்ற ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டது. வேதத்தை படித்தவர்களுக்கு நான் சொல்ற காரியம் ஓரளவுக்கு ஆழமாக புரியும் என்று நம்புறேன். கொஞ்சம் கவனி. ஆஹாப், ஆகாதவனாய் போய்விட்ட ஆஹாப் என்கின்ற ராஜா. நன்றே கவனிங்க. இஸ்ரவேலிலே ஜனங்கள் மிகவும் அதிகமாக தேவனை விட்டு தூரமாய் போய்விட்ட காலம் இந்த ஆகாப் என்கின்ற ராஜாவு காலம். அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள், இது இதுல இன்னொரு பக்கம் இருக்கு, வடக்கு தெற்கு என்று சொல்லி இஸ்ரவேல் ரெண்டாக புரியப்பட்டது. அதுல வடக்கு ராஜ்யத்தை இஸ்தபெட்டும் தெற்கு யூதா அரசரும். சோ வடக்கு ராஜ்யத்தை இந்த ஆகாப் என்கிற ராஜா அரசாட்சி செஞ்ச போது ஜனங்கள் இஸ்தபெட்டுகள் மிகவும் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தார்கள். அப்படி தூரமாக மிகவும் தேவனை விட்டு தூரமாய் போன அந்த காலத்தில் தேவன் எலியா என்கின்ற ஒரு பலமான தீக்க தரிசி அனுப்பினார். சோ ஆகாப் ராஜா இஸ்தபெட்ட காலத்திலே எலியா என்கின்ற தீக்க தரிசி தேவனுடைய வார்த்தையாகவும் வாயாகவும் இருந்தார் நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்திருக்கிறது? இந்த ஆகா பெண்கிட்ட ராஜா ஆகாதவனாய் போனதுக்கு காரணம் தெரியுமோ? தேசத்துல பெரிய பஞ்சம் உண்டாச்சு. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் தேசத்துல மழையும் இல்ல பனியும் இல்ல. 3.5 ஆண்டுகள் தொடர்ந்து தேசத்திலே மழை இல்லாட்டால் என்ன நடக்கும்? வறட்சி, மழை இல்லை. ஆகவே பயிர்கள் வளர முடியல. அதனால என்ன உண்டாயிட்டது? பஞ்சம் உண்டாச்சு. இது தேவனால உண்டான காரியமா? நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளாமல் போனால், என் நியாயப்பிரமாணத்தை விட்டு நீங்கள் விலகி போனால், இப்படியான வறட்சிகளை நான் கட்டிடுவேன் சொல்லி ஏற்கனவே தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு திட்டமாக சொல்லியிருந்தார். ஆகவே ஆகாப்புடைய காலத்துல தேவ ஜனங்கள் தேவனை விட்டு அதிகமாக தூரமாய் போய் வீணான விக்கிரங்களை கும்பிட்டு நியாயப்பிரமாணத்துக்கு தூரமா போன முடியாத தேவன் மழை பெய்யாதபடி எலியாவை கொண்டு வானத்தடைந்தது. ஆகவே எலியா சொன்னாரு, நான் சொல்லும் வரைக்கும் பூமியிலே மழை பெய்யாதன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன். ஜீவனுடைய தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன் சொன்னபடியே 3 ஆண்டுகள் மழை பெய்யவே எங்கும் வறட்சி. அப்ப என்ன நடந்திருக்குது? குதிரைகளுக்கு புல்லு கூட கிடைக்கல. ஆகவே ராஜா சொன்னார், அரண்மனை வேலைக்காரன் பார்த்து எஞ்சி இருக்கிற குதிரைகளுக்காவது, மிஞ்சி இருக்கிற குதிரைகளாவது பிழைச்சு கொள்வதற்கு, ரதத்தை பூட்டி ஓடுகிற குதிரைகளாவது பிழைச்சு கொள்வதற்காக எங்கேயாவது நம்ம தேசத்துல புள்ளி இருக்க வந்து தேடிப்பார். ஏன்னா எல்லா புள்ளிகளும் அழிஞ்சு போச்சு, மழை இல்ல, எங்கேயாவது புள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இது நடந்த சம்பவம் என்ன கவனி? அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆகாப் என்கின்ற ராஜா, 21 வாஜிப்பா தெரியுமா நேரம் போடுவோம், ஆகாப் என்கின்ற ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத் என்கின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலம் இருந்தது. அது அவருடைய பரம்பரை சொத்தாக இருந்திருக்கு, தாய் தப்பன் மூலமாக உண்டான பரம்பரை சொத்து. ஒரு நாள் இந்த ஆகாப் என்கின்ற ராஜா நாபோத் என்கிற மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, வாப்பா ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு நிலம் இருக்குது, அதை எனக்கு கொடு, நான் கீரை கொள்ளையாக்க போறேன், வேணா உனக்கு வேற நிலம் தாரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கதை சொல்ல வேத்தலைக்கு சொல்றேன். அப்ப அந்த நாபோத் என்கின்ற மனுஷன் சொன்னா, நான் இந்த நல்ல நிலத்தை உனக்கு தராதபடி தேவன் என்னை காப்பாராக, என்றால் இது என் பிதாக்களின் சொத்து, எனக்கு அவர்கள் தந்த சுதந்திரம், அவன் இதை நான் கீரை கொள்ளையாக காட்டுவதற்கு தர மாட்டேன்னு மறந்துவிட்டான். இப்ப இதனால ஆகாப் என்கின்ற ராஜாவுக்கு சலிப்பும் சினமும் ஆகி, நான் சொல்றதுதான் 21 மதியத்திற்கு பாருங்க நேரம், இவர் நினைச்சுக்க சலிப்பும் விசனமும் ஆகி சாப்பிடாமல் போய் வெட்டில படுத்துக்கிட்டு இருக்க. ஏன்னா நான் கேட்ட அந்த நல்ல நிலத்தை தரையிலே ராஜாதான், நான் இந்த நாட்டுக்கு ராஜாதான், ஆனாலும் நான் கேட்டும் அந்த நிலத்தை அவன் தரையில சொல்லி சலிப்பும் விசனமாக போய் விசனம் வெட்டில படுத்திருக்கான், சாப்பிடவும் இல்லை. இப்ப வாரால் அம்மா இயேசுவேல் பயங்கரமான ஒரு பெண்ணவர், பொல்லாத பிசாசின் கிரியைகளை அப்பட்டமாக நடத்தினவளோ, இவளை குறித்து வெளிப்படுத்தின பிசாசத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது இயேசுவேல் என்கின்ற மனுஷியை குறித்து. இப்படிப்பட்ட கிரியைகள் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கின்ற வேதம் வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. எனக்கு அன்பான கொண்டு நன்றாக விளையாடு. இப்போ மனைவி வருகிறார் இயேசுவேல், தன் கணவன் பெட்டில சாப்பிடாம படுத்து போய் கேட்க, என்னப்பா ஏன் படுத்திருக்கிறாய், என்ன விஷயம்? அவர் சொன்ன, நான் நாபோத் நிலத்தை கேட்டேன், அவர் தர மறந்துட்டான். அப்ப அவர் சொன்ன, இதுக்கு போய் கவலைப்பட்டு இப்படி சாப்பிடாம படுத்திருக்கிறீ, நீ யாரு, நீ இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லவா, கவலைப்பட, நான் உனக்கு அந்த நிலத்தை தாருங்க அப்படின்னு சொன்ன. எழுப்பி போய் சாப்பிட இந்த அம்மா கொடுத்த. சரி, நடந்தது என்ன? ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இஸ்ரவேல் நாபோத் இருந்த ஊர் மூப்பர்களுக்கு ஒரு நிருபம் எழுதின. அதுல அந்த நிருபத்துல நாபோத்து தேவனுக்கும் ராஜாவுக்கும் விரோதமாக தூசன வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லி சாட்சிகளை ஏற்படுத்தி உபவாசம் சொல்லி அவனை கல்லறிஞ்சு ஆழம் முடிச்சிருக்காங்க. கொடுக்க ஐடியா பாரு, குற்றம் இல்லாத மனுஷன், நீதிமானான அந்த மனுஷன் சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு பொல்லாத இஸ்ரவேல் என்கின்ற அந்த இஸ்திரி, அநியாயமாக நீதிமானாக இருந்த அந்த மனுஷனை தேவனுக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை பேசினான் சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி வீட்டிலே அந்த மனுஷனை கல்லறிந்து கொலை செய்தார். அப்போ தேவன் அதை பார்த்தார். எலியா ஒரு நிருபத்தை எழுந்து அனுப்பினார், ஆபோத்தின் நிலத்தை நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்துல உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி ஒரு கடிதம் தேவனாலே எலியாவுக்கு எழுதப்பட்டு அனுப்பப்படுகிறது. இப்ப நாபோத்தின் நல்ல நிலத்தை ஆகா பெண்கின்ற ராஜா எடுத்துக்கொண்டதுக்கு அடிப்படை காணும் என்ன அவருடைய மனைவி இயேசபேல். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நாபோத்தின் என்கின்ற நல்ல மனுஷனை பொய்ச்சாட்சி சொல்லி கொலை செய்வதற்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து கொண்டார். ஆகாப்பதை மறுக்கவில்லை, அதை நிறுத்தவில்லை. ராஜாதான், ஆனால் தன் மனைவியிட காரியத்தை அவன் அறிந்தும் அதை பேசாமல் மௌனமாக இருந்து விட்டார். அவனுக்கு தேவை நிலம், நாபத்தை குறித்து அவனுக்கு பிரச்சனை இல்லை, நாபத்தின் நிலம் தான் அவனுக்கு தேவை. ஆகவே கணவனும் மனைவியுமாக ரெண்டு பேரும் பாவத்தில் பங்கு போட்டுக் கொண்டார்கள். ரெண்டு பேருடைய முடிவும் பயங்கரமாக வேதத்தில் விவாதிக்கிறார். என்ன தேவன் நீதி உள்ளவர். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, கேளுங்க, எல்லா காரியங்களையும், அநியாயமான எல்லா காரியங்களையும் ஒரு நாள் தேவன் விசாரிப்பார். யூனோ வை? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அது மாத்திரம் இல்ல, அவர் சர்வலோக நியாயாதிபதி என்று வேதம் நமக்கு சொல்லுது. சர்வலோக நியாயாதிபதி, ரட்சிக்கப்பட்டவர்களே நியாயம் தீர்ப்பாரு, ரட்சிக்கப்படாதவர்களே நியாயம் தீர்ப்பாரு. நன்றாக கவனிங்க, மறித்தவர்களே நியாயம் தீர்ப்பாரு, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது வெள்ளை சிங்காசனத்திலே. இந்த வைத்தரன் ஜட்மெண்ட் சொல்லுவாரு கடைசி நியாய தீர்ப்பு. அதுபோல உயிரோடு இருக்கிறவர்களே நியாயம் தீர்ப்பாரு, மறித்தவர்களே நியாயம் தீர்ப்பாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு. இது வேதத்திற்கு வெளிப்படையான காரியம் சொல்றதை கவனி. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு அநியாயமான காரியங்கள் நிலை சொல்லும் இப்படி, ஒவ்வொரு அநியாயமான காரியமாக இருந்தாலும், அந்தரங்கமான அசுத்தமான காரியமாக இருந்தாலும், ஒரு நாள் தேவன் அதை விசாரிப்பார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம், அது உங்களை பொறுத்தது. பட் நான் உங்களை சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும் அவர் அதை விசாரிப்பார். ஏனால் அந்தந்த காரியத்தை விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு காலம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, இந்த நாட்டில் ஒவ்வொரு கோர்ட்டிலையும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஏராளம் வழக்கு இருக்கு. அவையெல்லாம் கால கிரமத்தில் அவர்கள் அதை விசாரிக்கிறார். இப்படி உலக நீதி இருக்குமாக இருந்தால் உன்னதமான தேவனுடைய நீதி இவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆகவே அநியாயமாக செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் தேவன் நியாயம் தீர்ப்பார், மட்டுமில்ல விசாரிப்பார். அவர் தயவு செய்து உங்களோட வாழ்க்கையிலே நடந்திருக்கிற அநியாயங்கள், மற்றவர்களால் செய்யப்பட்ட அநீதிகள் இருந்து நினைச்சு நீங்க உங்களோட மனதை பேதலிக்க பண்ணாதே. நான் சொல்றது தயவுசம், ஒரு நாள் வரும் தேவன் அதை விசாரிப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, இன்றைக்கு இல்லாத நாளைக்கு அது அவரை பொறுத்தது எதை எப்பொழுது விசாரிக்கணும். அவர் சர்வலோக நியாயாதிபதி, விசாரிக்க வேண்டிய காரியங்களை காலங்களில் நேரங்களும் வரும் பொழுது அவர் விசாரித்து அவர் நியாயம் செய்வார். ஆனா ஒன்று நான் சொல்லுவான் சொன்னார், நாம எப்படி தேவன் பக்கம் இருந்திருக்க, விசாரிப்பிலே நியாயத்துக்கு நாளிலே விசாரிப்பிலே நாம் குற்றவாளிகளை இதை சொல்லும் பொழுதே நாம் பயப்படுறேன். ஏன் ஆண்டவர் வசனத்துக்கு நாம் பயப்படுறேன், கடவுளுக்கு சொல்றேன். நியாய தீர்ப்பில் தேவன் நம்மை விசாரிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக காணப்படாதபடிக்கு அவ்வப்போது நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமென தயவு செய்து அதை இப்பொழுதே அறிக்கை செய்து தேவ இறக்கத்துக்காக மன்றாடும். அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு, நான் கடவுள் கேட்க சொல்றேன், சபையில தேவ ஆவியானவர் அசைவாடு, தேவனுடைய பிரசன்னம் இறங்க, சபையிலிருக்க ஒவ்வொரு குற்றங்களுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. நம்பினா நம்புங்க, நம்பாடு ஆண்டவர் சபையிலிருக்க எல்லா குற்றம் குறைகளை மன்னி, நீனும் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆயிடுது. அவை நீர் எங்கள் மத்தியிலே வருவதற்கும் உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியிலே இறங்குவதற்கும் எவருடைய குற்றம் குறைகளும் தடையாயிடாதபடி தேவரை தயவு செய்து உங்களுடைய இறக்கத்தின் மீதினார். சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்த குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா, மன்னித்து தயவு செய்த எங்கள் மத்தியிலே வாருங்க. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும். உண்மை தெரிந்த நாங்கள் வரும் மட்டும் நான் ஆண்டவரத்தில் செபிக்கிறது உண்டு, கத்தரதை அறிவார். என்ன தேவன் நம்மத்தில வரணுமே, தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாட வேண்டுமே. அப்படி இல்லாவிட்டால் இது ஒரு வரும் கூட்டமும் அவன் செய்யற என்னதான் சத்தம் போட்டு பேசினாலும் அது வரும் சத்தமாகவே இருக்கும், ஒன்று நடவாது, ஒன்று நடவாது. அவை ஆவியானவர் சபையிலே அசைவாட தேவன் நம்மத்திலே எழுந்தல, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முதலே ஆண்டவரத்தில் நம்ம அறிக்கை பண்ணணும், ஆண்டவரத்தில் இறக்கத்துக்காக செஞ்சணும். மற்றவங்களுக்காக ஆண்டவரே மற்றவர் செய்த குறைகள் குற்றங்களால உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்குறதுக்கு தயாராக இருந்திருக்கூடாது. தேவரே எங்கள் எல்லாரையும் மன்னித்து மனமுறை எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படி செபம் பண்ணுங்க. நாம ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முதல், ஆண்டவரை ஆராதிக்கிறது முதல், நம்முடைய குற்றம் குறைகளை நாம் உணர்ந்து அறிந்து தயவு செய்து நாம அறிக்கை செய்து தேவ ஆவியானவர் மத்தியிலே கிரியை செய்ய நாம ஒப்புக் கொடுத்து செய்ய முடியும். அப்படி இல்லாட்டால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. உங்களுடைய ஆவியிலே நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய உள்ளான மனுஷனிலே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவி. You cannot enjoy the presence of God. பட் ஆராதனை நமக்கு இன்பமாக இருக்கணுமாக இருந்தால், நமக்கு நன்மையாக இருக்கணுமாக இருந்தால், தேவன் பிரியப்படுமாக இருந்தால், ஆராதனைக்கு வர்றதுக்கு முன் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து அன்றுவரை இன்றைக்கு நான் திறந்த இருதயத்தோடு ஆவியோடு உண்மையோடு நான் உண்மை தொழுது கொள்வேன். அப்படி நாம ஜெபித்து ஒவ்வொருவரும் அப்படியான ஒரு ஆயுதத்தோடும் ஒரு விருப்பத்தோடும் வரும் பொழுது ஆவியானவர் நம்மத்திலே இறங்கவும் தேவ ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்யவும் ஏது தடை, என்ன தடை? மாற்றங்கள் உண்டாகுமே, மன திரும்புதல்கள் உண்டாகுமே, சபை ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படுமே. இன்றைக்கு யுத்தத்தை யுத்தங்களின் செய்திகளை நாம கேள்விப்படுகிறோம். வாஸ்தவம் தான், என்ன ஆண்டவர் ஆராய்ந்து இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? பஞ்சங்களை கொள்ள நோய்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தங்களையும் யுத்த செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனால் அவைகள் வேதனைக்கு ஆரம்பம். ஜஸ்ட் ஒன்லி எ பிகினிங். அவைகள் வேதனைக்கு ஆரம்பம் அல்லது ஒரு அடையாளம் எடுத்துக்கொள்ள. சில பேர் என்னெல்லாமோ பேசுறாங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, இவங்கள எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமே ஒழிய இந்த இயேசு இந்த திரும்பி இந்த பூமிக்கு வரப்போறது சத்தியம் தான். வருவாரு, சொன்னவர் வருவாரு வருவாரு, ஆனால் அவர் வாரத்துக்கு முதல் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தாகணும். அப்படி இல்லாட்ட வேத வசனம் பொய்யாகிடுது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தன்னுடைய வார்த்தைக்கு புறம்பாக ஆண்டவர் எதையும் ஒருபோதும் செய்யவே மாட்டார். தான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் அவர் மீறவே மாட்டார். ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு முதல்ல அதுக்கு முதல் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும். அப்பொழுது இயேசுடைய வருகை இருக்கும். என்ன நடக்க வேண்டும் சொல்லி நான் சொல்லுவேனாக இருந்தால் அது எனக்கு அதிக நேரத்தை எடுக்கும். நான் சொல்ல முடியும் அந்த செய்திக்கு போக முடியாது போயிடும். அவ என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இயேசு திரும்ப வரப்போறது சத்தியம் தான், ஆனா நாம எப்பயும் நான் வந்து கேட்கிறேன், தயவு செய்து என்ன கொஞ்சம் கேளுங்க. ஒருவேளை இன்றைக்கு இரவு ஆண்டவர் இயேசுடைய வருகை இருக்குமாக இருந்தார், நாம எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி? தயவு கொஞ்சம் யோசிப்பார். எனக்கு சேர்த்துதான் சார் தேவன் கேட்க சொல்றேன். ஆண்டவர் இயேசுடைய வருகை இன்றைக்கு இருக்குமாக இருந்தார் அல்லது இன்றைக்கு இரவு இருக்குமாக இருந்தார், நம்மள எத்தனை பேர் ஆண்டவர் ராஜ்யத்தில், எத்தனை பேர் நாம ஆயத்தமாக? தயவு செய்து எப்பயும் நாம ஆயத்தமாக இருக்க கற்றுக்கொள்ளும். 10 கன்னிகளோட உபமை இதற்குத்தானே ஆண்டவர் இயேசு சொன்னார். எப்பயும் நாம ஆயத்தமா இருக்கு. அவ்வப்போது பாவங்களை அறிக்கை பண்ணிடுறோம். அம்மா ஐயா, ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவிகள் ஐயா அம்மா ஒவ்வொருவர் அவ்வப்போது பாவங்களை அறிக்கை பண்ணீங்க. பாவத்தோடு தயவு செய்து நித்திரைக்கு போகாதே. அதான் சொல்லப்படுறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் உங்கள் கோபம் தனியே கிடவது. அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு அந்த வசனத்துக்கு. அது என்னவென்றால், நன்றாக கவனிங்க, நம்முடைய இக்கால அளவின்படி இரவு 12 மணிக்கு தான் அடுத்த நாள் ஆரம்பமாது. ஆனால் பிபிலிக்கலாக பார்த்தா சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அடுத்த நாள் ஆரம்பமாது. நான் சொல்றேன் கவனி, வேதத்தின்படி பார்த்தால் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அடுத்த நாள் ஆரம்பமாது. அதுக்கு தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் உங்கள் கோபம் தனிய கடவுது அப்படி சொல்லுவேன். இப்ப நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன, இந்த படைப்புல பாருங்க, விடிய காலம் சாயங்காலமாகி அடுத்த நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் எங்க விடிய காலம் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கும் போது வேதத்தின்படி பிபிலிக்கின்படி அடுத்த நாள் ஆரம்பமாகுது. யூத கடை கணக்கும்படி பார்த்தால் 6 மணியிலிருந்து முதலாம் மணி ஆரம்பமாகுது. அவதான் பைபிள பாப்பிக்கல இருந்தால் 24 ஜாமத்தில் இயேசு கடன் மேல் நடந்தார். ஏன்னா யூதர்கள் ஒரு நாளில் 4 பகுதியாக பிரிக்கிறார்கள், 4 பகுதியாக பிடிக்கிறார். சோ என்ன கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. சோ 4 ஜாமத்துல இயேசு கிறிஸ்து நடந்து வந்திருக்கிறாரு கடல். நல்லா கவனிங்க, தவிர்த்து கவனிங்க, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இது முடிவல்ல, இது முடிவுக்கு ஆரம்பம். அவ யுத்தங்களை செய்தி கொடுத்து கலங்காதீங்க. நாம ஏன் கலங்கணும்? இஸ்ரவேலுக்காக நாம ஜெபிக்கணும், எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் மன்றாடும். இது தேவன் நமக்கு தந்த போதனை. எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அது மகாராஜாவுடைய நகரம் என்று சொன்னார். மகாராஜாவுடைய நகரம், இப்பொழுது இருக்கிற எருசலேம் மகாராஜாவின் நகரம். இப்பொழுது இருக்கிற இந்த எருசலேமில் தான் 1000 வருஷம் இயேசு உலகத்தில் அரசாட்சி செய்யும் பொழுது, இப்பொழுது இருக்கிற, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, இப்பொழுது இருக்கிற எருசலேம் தான் இயேசு கிறிஸ்து இருந்து அரசாள போகிறார். 1000 வருஷம் இன்றைக்கு இருக்கிற எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து அரசாள போகிறார். ஆனாலும் இப்ப இருக்கிற எருசலேம் வந்து ஒரு டூப்ளிகேட் எருசலேம் சொல்றேன். அந்த கடையில் இப்ப இருக்கிற எருசலேம் வந்து ஒரு ரியல் எருசலேம் அல்ல, பட் புதிய வானம் புதிய பூமியில தான் புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அந்த எருசலேம் தான் அதில் அளவுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இப்ப இருக்கிற எருசலேம் ஒரு டூப்ளிகேட் எருசலேம், இப்ப இருக்கிற உலகமும் ஒரு டூப்ளிகேட் தான். ஏனென்றால் இந்த உலகம் வந்து சாபத்துக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? நம்புறேன், சத்தியப்படி சரியா கொஞ்சம் தருகிறேன், நான் இருக்க போறேன். கபடி இப்ப இருக்கிற உலகம் சபிக்கப்பட்ட உலகம். நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகம் ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த பூமிக்கு சாபம் போடுறாரு. ஆகவேதான் சாபத்துக்கு அடையாளமாக இந்த உலக அடையாளமாக இந்த உலகத்தில் முள்ளும் கொறுக்கும் இருக்கிறதுக்கு அதுக்கு சாபத்துக்கு அடையாளம். ஆகவேதான் இன்றைக்கும் வறட்சிகள், இன்றைக்கும் பஞ்சங்கள் பெருகிறது, அதுக்கு இன்னும் ஒரு அடையாளம். ஆனால் 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது பூமியில சாபம் இருக்க பிரைதலோ. ஏன் தெரியுமோ? பிசாசு இருக்க மாட்டான். அவனை பிடித்து 1000 வருஷத்துக்கு கட்டி ஆண்டவர் பாதத்துல அவனை கட்டி வைக்கிறார். ஆகவே பூமியிலிருக்கு சாபம் எடுபட்டு போகும். சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்க தேவ வார்த்தை 1000 வருஷ அரசாட்சியில் தான் நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏசாயா 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில தான் நிறைவேறும் என்ற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்ல போனால், ஆதாமும் ஏவாளும் ஏதன் தோட்டத்தில் பாவம் செய்யறதுக்கு முதல் என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை திரும்பவும் இந்த 1000 வருஷ அரசாட்சியில வரும்படி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுறேன். கேட்க காதுள்ளவ கேட்கணும். சோ எப்படியோ ஆண்டவர் இயேசு வரப்போறது சத்தியம். நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். குடும்பம் குடும்பமா நமக்கு அன்பானவர்கள் எல்லாரும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளையும் கட்டுப்படக்கூடாது. ஒரு வாலிப பிள்ளைகளும், வளர்ற பிள்ளைகளும், சிறு பிள்ளைகளும் ஒருவரையும் கட்டுப்படக்கூடாது. உலகம் அவர்களை அள்ளிக்கொண்டு போயிடக்கூடாது. உலக கவர்ச்சிகள், உலக இச்சைகள், மாமிச இச்சைகள் வாலிய பிள்ளைகளை கெடுத்து போடாதபடி, உலகம் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை கொள்ளை கொண்டு போயிடாதபடி ஒவ்வொரு பெற்றோரும் தயவு செய்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமில்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடமை இருக்குது. தயவு செய்து ஒவ்வொருவரும் தயவு செய்து சொல்றதை கேளுங்க, கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துங்க. என்றால் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன்ற ஒரு கேள்வி கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு நேரம் வந்தா நாம என்ன பதில் சொல்லுவோம்? கோபிச்சு கொள்ளாதீங்க. பிள்ளைகளுக்கு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து குவிக்கிறதால அந்த பிள்ளைகளை நாம நரகத்தின் கோர பிடிக்கு நாம தப்பிக்கொள்ள முடியுமோ? அவ அருமையான சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, நான் மறுக்கல. ஆனால் அதுக்கு முதல் ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகளை ஆதாயப்படுது. எப்படியாவது நம்ம பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும், பரலோகத்தில் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நித்திய ஜீவன் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரம் ஒவ்வொரு தாய் தகப்பனை அழுத்தட்டும், அழுத்தட்டும். அதற்காக ஆண்டது சமூகத்தில் செவிக்கட்டும். ஒன்று நிச்சயமாக, என்னை பொறுத்தவரை நம்ம சுயபலத்தில் பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்க்க முடியும் என்று நம்பேன். அவை கத்தரை நம்புவோம், உள்ளபடியே தேவ சமூகத்தை நாடுவோம். அடிக்கடி நான் ஆண்டவரை பார்த்து சொல்ற வார்த்தை அதான், இயேசுவே உம்மால எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வாழ்க்கையோ குடும்பமோ சபையோ ஊழியமோ வட்டவர் உம்மால எல்லாமே என்னாலே அடிக்கடி நான் தேவனை செவி கேட்க நான் சொல்றேன். இதை உணர்ந்து உங்களால முடியாது, ஆனா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபமணிங்க. இந்த உலகம் உங்களுடைய பிள்ளைகள் இருதயங்களை கொள்ளையடிச்சிடக்கூடாது. இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் உங்களுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு பிடிச்சிடக்கூடாது. பிசாசு பிள்ளைகளை இருதயங்களில் கலைகளை விதைக்க பார்க்கிறார். உலகத்தின் கவர்ச்சிகளை காட்டி காட்டி அதை பாரு இதை பாரு இதை பாரு சாமிமா இருக்காது சமசபேன்னு ஓடாது ஏசு சொல்லி அப்படி போயிடாத இங்க பாரு அனுபவம் இதுதான் காலம் இதுதான் நேரம் என்று பிசாசு ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகளை கெடுக்க வழியை விட்டு விளக்க ஏதோ விதத்தில் அவனும் முயற்சி செய்து கொண்டிருக்கார். நாமளோ இவைகளை அறியாமல் கண்ணை மூடிக்கொண்டு எதப்பா தோத்திரம் நாம இருந்துடக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கப்பா, நமக்கு ஒரு கடமை இருக்குது. அவங்க தயவு செய்து ஒவ்வொரு தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்ற சபையிலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வளர்ற பிள்ளைகள் அவர்கள் வாழ வேண்டிய பிள்ளைகள். நான் போற தடவை சொல்லியிருந்தேன், நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடாவிட்டால் நாம் இல்லாத காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடுவார்கள் என்பதுக்கு என்ன நிச்சயம்? ரைட், சொல்ல வேண்டியது கடவுள் தயவு செய்து உணர்ந்தவர்கள். சோ ஆதாமும் மேவாளும் பாவத்தில் பங்கு போட்டார்கள், ஆகாபும் எசவேலும் பாவத்தில் பங்குபட்டுக் கொண்டார். இன்னும் இருக்கணும் புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்ப்போம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வெல் நோன் ஃபேமிலி. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் முதலாம் 2 சீக்கிரம் படிக்கிறீங்க நேரம் போது. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1-2 வசனங்கள் சீக்கிரம் படிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த
என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி அடிச்சு விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய்
என்றான். குடும்பம் இங்கே அனனியா சபீரா, கொஞ்சம் கவனிங்க. என்ன தெரியுமா, சபையில பெரிய எழுப்புதல். யோசிச்சு பார்த்து பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்போஸ்தலர் சபையில பெரிய எழுப்புதல் நடக்கிற நேரம். ஆவியான ஒரு அப்பட்டமா கிரிய செய்யற காலம். எழுச்சி அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்படையாக நடக்கிற நேரம். மருத்துவர்களை உயிரோடு எழுப்புறார்கள், சகல வியாதிகளை குணமாக்குறார்கள், ஜனங்கள் ஆயுத கணக்கில் ரட்சிக்கப்படுறார்கள், சபை ஓகோ என்று போக போகமாக வளருது. பேதுருடைய நிழல் பட்டவர்களாவது குணமாவுகள்னு சொல்லி அவன் நடந்து போகும் பொழுது பாதையில ரோட்டில கொண்டு வந்தே ஜனங்களை வியாதிகளை வைத்திருக்கார்கள். அவன் நிழல் பட்டு ஜனங்கள் குணமாக அப்படி எழுப்புதல் நடக்குது. அப்படி எழுப்புதல் நடக்கும் பொழுது பிசாசுர கிரியை நடக்குது. பாருங்க எங்க எழுப்புதல் நடக்குதோ அங்க பிசாசு கிரியை கத்துக்கிட்டாய் பண்ணான். அடுத்த பக்கம் சொல்றேன், எந்த மனுஷனுடைய உள்ளம் எழுப்புதல் அடைதோ, எந்த தேவனுடைய மனுஷனுடைய மனுஷியுடைய ஆவி எழுப்புதல் அடைதோ அங்கேதான் பிசாசன் கிரியை செய்ய பார்ப்பான். ஏன் தெரியுமோ, நாம வாரம் போறோம், அவனுக்கு அதனால என்ன டிஸ்டர்ப் இருக்கு, நீ இப்படியே வந்துவோம், நமக்கு தொல்லை இல்லை. ஆனால் நாம ஊருள்ளவர்களாக ஆவியின் உணர்வை உந்துதலை பெற்று கத்தருக்காக வாழ வேண்டும், அவருடைய சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம துடிக்கிறவை பாரு, அப்பதான் ஓஹோ இவர்களை விட்டா நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்துக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்மை நமக்குள்ள கிரியை செய்ய பார்ப்பா. ஏதோ ஒரு வழியால உள்ள வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வத்தை தேவனை தேடுற உணர்வை தடை செய்ய பார்ப்பான், அந்த உணர்வை உடைக்க பார்ப்பான். எழுப்புதல் என்று அர்த்தம் என்ன? அடுத்த மீனிங் ஃபார் தி ரிவைவல். எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஆவி அந்த அவருடைய உள்ளம் தேவனை தேடுகிற உணர்வடைந்து பாருங்க, தட் இஸ் ரிவைவல், அதுவே எழுப்புதல். சபையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவனையே தேட வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுது பாருங்க எல்லாருக்குள்ளையும், அப்பொழுது அதுதான் எழுப்புதல் என்று நான் சொல்லுவேன். இந்த இந்த உணர்வு ஆவியினாலே நமக்குள்ள ஏற்படுகிறது. மாமிசத்திலிருந்தோ அதை நம்ம சுயபலத்திலோ அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஆவியானவர் நமக்கு தளிர உணர்வு, நம்மை உந்தி தளிர, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உடையவளாக இருக்கிறா என்று அறியுகளா என்று நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனை தேடுகிற உணர்வை நமக்குள்ள கிரியேட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆவியானவர் தேவனுக்கு என்ற காரியங்களில முன்னிக்கிறதுக்கு நம்ம உந்தி தருகிறார், உணர்வை தருகிறார், விருப்பத்தை தருகிறார், சாகத்தை தருகிறார், வாஞ்சியை தருகிறார், வேட்கையை தருகிறார். ஆனா நாம உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறபடியால் உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகள் இல்லாமல், அதை யோசிக்காமல், அதை அறியாமல், நாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறபடியால் நாம பின்னடைஞ்சு கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனை தேடுகிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால் அது தேவ ஆவியானவர் உங்களுக்கு தருகிற உணர்வு. அதை இழந்துடாதபடி எப்பொழுதும் அடிக்கடி உங்களை செக் பண்ணி கொடுங்க. நான் உண்மையா ஆண்டவர் தேடுறேனா? முந்தைய ஆண்டவர் தேடுறது போல இப்ப நான் தேடுறேன்னா தேவனை தேடுற உணர்வு எனக்குள்ள இருக்குதா? ஆண்டவருக்காக வாழ்கிற வாஞ்சனுக்குள்ள இருக்குதா? என் கண்ணை மூடி நான் கத்திரத்துல போவேன்? அல்லது ஒருவேளை இந்த காலத்துல நான் வியாதிப்பட்டு கண்ணை மூடி நேரம் வரும் பொழுது, ஐயோ என் காலத்தை எல்லாம் வீணடிச்சுட்டு கொண்டு நான் வேதனைப்படுவேனோ பயப்படுவேனோ, அப்படி ஆகாதபடி இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்தி எந்த நேரம் நாம கண்ணை மூடினால் கத்தாவை உமக்காக வாழ்ந்த நிமிடத்தில் வர்றேன்ப்பா என்னை ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வர வேண்டியது அவசியம். அவசரம் கொண்டு வாழ்ந்தா நம்ம தேவனுக்கு வாழும் இல்லை, நம்ம உலகத்துல வாழும். ரெண்டு கெட்ட நம்ம ஏழுங்க வாழணும். God knows everybody. நம்ம எல்லோரும் தேவன் அறிவார். ஏதோ கன்சோலிங் ஆண்டவர் நம்மளை ரசிக்க இல்லையே. தன்னை ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். தன்னோட வாழ நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்க இவசியம் 4 முதலாம் மாசத்தை வாசிக்க பார்த்தால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவுடைய வார்த்தையின்படி வாழ கட்டுகள். தேவனுடைய வசனத்தின்படி வாழ வளைந்து கொடு. மாமிசத்துக்கு இடம் கொடுக்காத, சுய புத்தியில சாயாத, தேவனுடைய காரியங்களை கவனித்து பாரு, தேவனுடைய வசனங்களை கவனித்து பாரு. தேவ ஆவியானவர் அப்படிதான் நம்ம டைரக்ட் பண்ணுவார். ஆவியானவர் நம்ம சில இடத்துல சொல்ல ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் மை டைரக்டர் அப்படின்னு சொல்றேன். கடவுளுக்கும் தான் உள்ளதை சொல்றேன். நீங்க நம்ப 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 இந்த நாள் முழுவதும் இயக்குங்கப்பா, நடத்து. உமக்கு விரோதமாக கத்தரி விரோதமாக பாவம் செஞ்சிடாதபடி காத்துக்கும். ஏன் அப்படி அடிக்கடி ஜபிக்கல? நாம குடிக்க மாட்டோம், உரைக்க மாட்டோம், சண்டை பிடிக்க மாட்டோம். சில சண்டையும் பிடிக்கிறாங்க, அது வேறு. சில பேர் இல்லை, நம்ம விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம் கூட. ஆனா இதெல்லாம் இது ஓகே. இப்படி செய்யாதவர்கள், ரசிக்கப்படாத பலர் இப்படியான ஆட்கள். அவங்க தான் சன்மார்க்கர் அப்படி சொல்லணும். ரைட் அப்ரைட் பர்சன். சோ மெனி பீப்புள், அதிகமான ஜனங்க உலகத்தில் இருக்க. நாம் அதிகமாக எங்க தவறுறோம் தெரியுமா? அதிகமாக நாம எங்க பாவம் செய்யற தெரியுமா? அதை சொல்லுங்களே, சொல்ல போறேன் கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அதிகமாக தவறுகிறது பாவம் செய்யறதும் எங்க தெரியுமோ? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே, சிந்தனைகளிலே, யோசனைகளிலே, எண்ணங்களிலே, நோக்கங்களிலே. மனுஷப்படி நான் பாரு, மனுஷ முகத்தை பாரு. நானும் இப்பொழுது கூட என்னுடைய இருதயத்தில், உங்க ஒவ்வொரு இருதயத்தில் தேவன் அறிவார். உள்ளத்திலே வருகிற எண்ணங்கள், சிந்தனையிலே வருகிற யோசனைகள், திட்டங்கள், விருப்பங்கள், இவைகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குது, செம்மையாக இருக்கா? எத்தனை பேர் இதை நாம யோசிக்கிறோம்? ஏன்னோ மனுஷனுடைய வாய்க்குள்ள போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்கிலிருந்து புறப்படுறது அவனை தீட்டுப்படுத்து. எப்படி எனில் இயேசு சொல்றாரு, வேதம் பார்த்தவங்க தெரியும் நான் என்ன சொல்றேன் சார். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பட்டியல் நம்பர் 1 என்ன தெரியுமோ? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். இது அனிப்படிக்கான் சார், எனக்குள்ள அப்படி ஒரு பொல்லாத சிந்தனையும் வாருன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பட் வியஸ்தங்களில் நாம போராடுறோம். என்ன கேளுங்க, நீங்க பேசப்பட்டு வருது இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அந்த சிந்தனைகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையும் மன்னிக்காத தன்மைகளையும் காலாகாலமாக மனசுல வச்சுக்கொண்டு இருதயத்துல தேக்கி வச்சு கொண்டிருக்கிறோமே. ஆனால் பந்தியில பங்கு பெறுகிறோம், பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறோம். அடுத்த 2 ஆராதனை, நாம பேசுகிற பேச்சுக்களை குறித்தும் நாவை குறித்தும் நாம கேட்டிருக்கோம். எத்தனை பேர் நாம யோசிக்கிறோம், எவ்வளவு வார்த்தைகளை நாம பேசுறோம்ப்பா, எவ்வளவு வார்த்தைகளை கதைக்கிறோம். நினைச்ச சேத்துல பயமா இருக்கு, என்னட்டுதான் அப்படி கதைக்கிறார்களோ. அடுத்த எனக்கு யோசனை, எப்படி ஜபிக்கிறார்களோ, எப்படி எல்லாம் கதைச்சது, எப்படி போய் ஆண்டவரே இயேசு வேண்டு நம்ம நம்ம ஆவியில ஒரு உணர்த்துதல் என்னங்க என்னங்க. நாம தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நமக்குள்ள தேவ ஆவியின ஒரு வாசமா இருக்காருல்ல, அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துறது இல்லையா? சரி, ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், எப்படி இவ்வளவு காலத்துக்கு நாம இருக்கிறது? அந்த சப்ஜெக்ட் கால போறேன், கவனிங்க. இங்க அனலியா சபர என்ன சொல்ற கவனிங்க. பட் தேவன் அறிவார் என்ன பேசுறது. எனக்கு நான் விரும்பவும் இல்லை, ஏதோ நான் பேசணும் பண்ணி எனக்கு விருப்பமும் இல்லை. கடவுள் சொல்றேன், இங்க அடுத்த குடும்பம் அனலியா சபர. பாவத்துல 2 பங்கு போட்டாங்க. விக்கிறதுக்கு முன்னுமே 2 கதைச்சு கொண்டாங்க. வித்த பணத்துல கொச்சத்தை நாம எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொடுப்போம். ரெண்டு கதைச்சு பிளான் பண்ணித்தான் செஞ்சிருக்காங்க. சோ மிஸ்டர் அனலியா முதல் வந்தாரு, சொல்லப்பா நிலத்தை உள்ளத்தான வித்தீங்க. சரி ஐயா, பிழந்தாரு, செத்து போனார். 3 மணி நேரமா பழத்துக்கு பிற்பாடு மனைவி வாரார். எனக்கு ஆச்சரியம் என்ன, புருஷன் செத்து போயிட்டாரா? 3 மணி நேரமாகியும் மனசுக்கு மெசேஜ் போயிடுது. எங்க சபை சாதாரண ஒரு காரியம் தான், பரவாயில்ல, புருஷன் செத்து போனா, ஆனா மனைவிக்கு இன்னும் மெசேஜ் போகல. 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒன்றும் அவள் அறியாதவளா உள்ள வாரா? சொல்லு, இல்லத்தை உள்ளத்தான் நடத்தீங்க. ஆம், சரி, பரிசுத்த ஆவியினுக்கு விரோதமாக பொய் சொல்ல சாத்தான் உங்களை இருதயத்தை நிரப்புறது என்ன? அப்ப நான் பண விஷயத்திலே அவர்கள் ஒன்றுபட, ஒற்றுமைப்பட, திட்டமிட ரெண்டு பேரையும் பிசாசு பாவிச்சுட்டா. முடிவு பாரு, இதான் யூதாசுக்களே செஞ்ச காட்டி கொடு. 30 வள்ளி காசு நான் உனக்கு கடைசியாக அந்த 30 வள்ளி காசு அது அந்த மனசாட்சி அவனுக்கு இடம் கொடுக்கல. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், ஐயோ என்று கொண்டு போய் இந்தா புடிங்க சொன்ன. அது உண்பாடு, நீ பார்த்து உங்களுடைய ஆலயத்தில் இருந்துட்டு போ. தன்னைத்தானே தூக்கு பிடிச்சது. இதெல்லாம் நான் வேதத்தில் பார்க்கிற. அப்படி இன்றைக்கும் அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். சத்தியம் ஒரு காலம் பொய் சொல்லாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறதா? இருக்கிறபடியால கணவனும் மனைவியும் தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள். குறுகின காரியங்களுக்காக, அற்ப சொற்ப ஆதாயத்துக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தயவு செய்து கணவனும் மனைவியும் கத்தோட வசனத்துக்கு விரோதமாக பாவத்தில் பங்குபடாதீங்க. மனைவி கத்தோட வசப்பட கடவுளுக்கு சொல்ல, புருஷம் சத்தருக்கு விதமாக செயல்பட்ட மனைவி சொல்லுபடி கடமை இருக்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் கணவரும் மனைவி ஒரே மாம்சம், ஒருவருக்கு புத்தி சொல்ல வேறு யாரும் சொல்லுவாங்க. இதோட நான் முடிக்க விரும்புறேன். இன்னொரு குடும்பம், முக்கியமான குடும்பம், அதை நான் காட்டி சீக்கிரத்தில் முடிக்க விரும்புறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம், மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்கு போக போறோம். தயவு செய்து எல்லாம் திருப்பிக் கொடுங்க, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் எல்லாருக்கும் இங்கே எல்லாருக்கும் தெரியுது. சோ 1-2, 3 அதிகாரங்களில் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், ஏலி குறித்து சொல்லப்படுது. ஏலியுடைய குடும்பம், ஏலியுடைய மனைவி குறித்தையும் குறித்து தெரியப்படுது. ஆனா ஏலியையும் அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படுது. இது ஒவ்வொரு குடும்பமும் கருத்தாக கவனிக்க வேண்டிய ஒரு குடும்பம் என்றது உண்மையாக நான் இப்படி சொல்ல போறேன். அடிக்கடி இதை நான் வாசிச்சிருக்கேன், படிச்சிருக்கிறேன், பயப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுதும் கத்திற்குண்டாக பயத்தோடு இந்த வசனத்தை நான் பேச வருவேன். எல்லாருக்கும் தெரியும், ஏலி பிரதான ஆசாரியர், ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கிறார், கத்தர் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். ஆனால் அவனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்த பேர் ஒப்னி, மற்ற பேர் பினகாஸ். 2 குமாரர் இருந்தார்கள். இந்த 2 குமாரருடைய காரியங்களும் அட்டகாசங்களும் எல்லை கடந்து போயிடுச்சு. 2 பேரும் யாரு? ஆசாரியுடைய பிள்ளைகள், குமாரர்கள். அதாவது ஏலிக்கு அடுத்ததாக உங்களுக்கு தெரியுதானே, பழைய ஏற்பாட்டில் அந்த குடும்ப மகத்தான் அவங்க பரம்பரை பரம்பரை ஆச்சாரியம், இது உங்களுக்கு தெரியும். அப்ப ஏலிக்கு அடுத்த ஆச்சாரியம் வந்து ஏலியுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்றது தெரியுமோ? ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்றது சொன்னார் நீங்க? 2 அதிகாரம் 12 படிங்க. ஏலி அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, அறியாமல் இருந்தார்களா? அறிந்திருந்தார். யெகோவா தேவனை அறிந்திருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் யெகோவா தேவனுக்கு ஏற்றபடியும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழவில்லை, நடக்கவில்லை. ஆகவே அவர்கள் தேவனை அறியவில்லை என்று சொல்லுங்க. தீத்துவில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலே அவரை மறுதளிக்கிறார்கள். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்கள் நடக்கையினாலே, தங்கள் செயலுக்கினாலே அவர்கள் தேவனை தங்களுடைய வாழ்க்கையில மறுதளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவன வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரட்டுமே. என் வசனத்துக்கு நடுங்கிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். தேவன வசனத்தை கவனி, பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன், தேவன வசனத்துக்கு செவிகொடு, கவனி கவனி கவனி. இந்த வார்த்தைகளை நாம புறக்கணித்தால் தேவனை புறக்கணிக்கிறோம். இந்த வசனங்களை நாம விட்டுவிட்டால் தேவனை விட்டு விடுகிறோம். இந்த வசனத்தை கவனிக்காவிட்டால் நாம் தேவனையும் கவனிக்காம போறோம். ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கேன். கட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகி இன்று வரைக்கும் ஒரு தடவை கூட வேதத்தை முழுவதுமாக வாசித்து முடிக்காதவர்கள் நம்மிடத்திலே உண்டே? எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க பாத்தீங்களா, என்ன கேக்குறீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் இதுவரை ரசிக்கப்பட்டு இத்தனை காலம் ஆகிட்டு ஒரு தடவை கூட வேதத்தை ஒழுங்கா வாசிக்க தெரியா வளர்ந்தவங்க? நான் சொல்றேன், யோசிச்சு பாரு, இந்த அளவுக்கு வேதம் நமக்கு அந்நிய புத்தகமா போயிடுச்சு. எப்படி தேவனை குறித்த அறிவு தெளிவு ஆண்டவருக்கு வாழ முடியும்? ஏன்னா நமக்கு வேலை அதிகம், சோ பிசி, வி டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு, நமக்கு 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 வேதத்தை படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம பிஸியாகி. பட் மிசரபிள், என்ன பரிதாபம், என்ன பரிதாபமான வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசியா நாம எப்ப வேதம் வாசிருக்கோம் சொல்லுங்க. மனசா என்ன சொல்ல போறோம்? நாளைக்கு படிப்போம். அல்லது எனக்கு தெரியும், எங்க ஆச்சாரியர் குமாரருக்கும் வேதம் தெரியும், ஆனா அதன்படி வாழல. ஆவே வேதம் சொல்ற அவர்கள் தேவனை அறியவில்லை. ஆவே தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தது. நானாக இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ற நானாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தைக்குப்படி நான் நடக்காவிட்டால், வாழாவிட்டால், விசுவாசிக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தைப்படி நானும் தேவனை அறியாத ஒரு மனுஷனாக இருப்பேன். தேவன் பச்சைபாதவர் அல்ல. இதுக்கு இந்த வசனத்தை நான் பயப்படுறேன். அந்த கபடி அங்கால இந்த ஏலின் குமாரருடைய அநியாயங்களை அட்டகாசங்களை குறித்து அடுத்த வசனங்கள் 13 சீக்கிரம் படிங்கப்பா. 13 சீக்கிரம்
படிங்க. அந்த ஆசாரியர்கள் அந்த ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், இவனாகிலும் ஒரு பழியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்லவேலருக்கு எல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரன் வந்து பழியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதுக்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படி இல்லை, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக் கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பாய்
எண்ணினார்கள். பாருங்க, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியிலே மிகவும் பெரிதாயிருந்தது. தெரியுமா, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார். அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நடந்த நடக்கையினால் தேவ ஜனங்கள் பின்வாங்கி போறதுக்கு காரணமாகும். இதுக்காகத்தான் நான் சொல்றது, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நாம நடக்கிற நடக்கையினால் மற்றவர்கள் பின்வாங்கி போறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கூடாது. இங்க என்ன சொல்றது பாருங்க, மனுஷர் கர்த்தருடைய காணிக்கு பொறுப்பா என்ற அளவுக்கு ஆசாரியருடைய ஏலியுடைய பிள்ளைகளுடைய நடக்கை வாழ்க்கை இருந்து நன்றாக கவனிங்க. 24 வசனத்தை படிங்க சீக்கிரம். 24 வசனம், அதே அதிகாரி 24.
என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே.
இதை விட இன்னும் ஒரு அரியந்தமான அருவறுப்பான காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. என்ன தெரியுமா, படிச்ச ஆச்சரியம். 22 படி,
ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்வி.
கபடி பாருங்க, ஊழியக்காக எப்படி இருந்திருக்கான், என்ன செஞ்சிருக்கான். அவைதான் அவர்கள் தேவனை அறியுங்கள் சொல்லப்பட்டது. ரத்தம் மீறி எப்படிப்பட்ட அட்டகாசம் பாருங்க, ஒரு 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை செய்து வச்சிருக்காங்க. ஏன், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து ஆயுதங்களும் பொருட்களும் கர்த்தர் சொன்னபடிதான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் பிரத்யேகமாக ஒரு ஆயுதத்தை செய்து வைத்தார்கள் தங்களுக்கு என்று தங்கட பிளான் படி. 3 கூறுள்ள ஒரு ஆயுதம், சர்வத்திலாவது சட்டிலாவது பட்டியலாவது ஜனங்கள் பலியிட இறைச்சி கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியுடைய வேலைக்காரன் வந்து நினைச்ச ஒரு குத்து குத்துவாங்க, அதுல வருகிற எல்லா இறைச்சியும் ஆசாரியருக்கு, அதாவது ஒப்னிக்கும் பினாசம். அப்ப ஜனங்க சொல்லுவாங்க, வாங்கப்பா முதல்ல பலியிடட்டுக்கும் அது புறத்துக்கும், இப்ப கொடு, அதுவும் பொறிச்ச இறைச்சி இல்லை, இதெல்லாம் நீங்க வாச, பொறிச்ச இறைச்சி இல்ல, பச்சை இறைச்சி கொடு, முதல்ல ஆசாரியனுக்கு கொடு, அது பிறகு நீ பலி. என்னே அட்டகாசம், இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு பயமாக இல்லையாப்பா. ஆசரிப்பு கூடாத்துல கூட்ட கூண்ட இஸ்திரி கூட அருவறுப்பாக நடந்து கொண்ட அப்பட்டமான 24 வசனத்துல ஏலி தன் குமாரரை பார்த்து சொன்னாங்க, வாங்கப்பா கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக நான் பயத்தோடு தேவ பயத்தோடு நான் சொல்லுவேன். கடக்குன்பாக சத்தியத்தை பேசக்கூடிய கடம், ஊழியத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்கள் தேவனுடைய காரியங்களை வார்த்தைகளை மீறி நடக்காத அளவுக்கு நாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம செய்கிற தவறு, நாம படுகிற பிழைகள் நம்மை மாத்திரம் இல்ல மற்றவர்களையும் அது பாதிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வாலிப பிள்ளையில எடுங்க. ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு பிழையை செய்யும் பொழுது, அது கத்தகுதமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அது அந்த பிள்ளையோட முடிஞ்சு போற ஒரு காரியம் இல்லை. சில போல மற்ற பிள்ளைகளுக்கும் அதோட தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இடம் இருக்கு. இந்த அவர்கள் வாழ்கிறார்கள் தானே, அவர்களும் நல்லா இருக்கிறார்கள் தானே, இப்ப நாங்களும் அப்படி செஞ்சுட்டு இருந்தா என்ன? அப்படி என்று ஒரு சோதனையை மற்ற பிள்ளைகளுக்கு உருவாக்குறதுக்கு உண்டாகிறதுக்கு இடம் இருக்கு. அப்படி செய்வமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக குற்றமாகும், பாவமாகும். சோ இத்தனை காரியங்கள் நடந்தும் இப்ப ஏலி பிள்ளைகளை கண்டிச்சார். இதுதான் முக்கியமான காரியம் சொல்ல போறேன், கவனி. ஆனா ஏலி பிள்ளைகளை கூப்பிட்டு புத்தி சொன்னாரு, என்ன கவனிங்க. ஏலி தகப்பன் ஏலி பிள்ளைகளை குறிச்சு கூப்பிட்டாரு, புத்தி சொன்னாரு, ஒருவேளை கண்டிச்சிருந்தாரோ, ஆனா பிள்ளைகளை குறித்து எந்த நடவடிக்கையும் ஏலி எடுக்க தடுத்து வரையும் போடுது. ஆகவே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்தார். ஏலி தன் பிள்ளைகளை திருத்தி ஒரு நிலைமை கொண்டு வரதுக்காக குறிப்பிட்ட ஒரு காலத்தை கொடுத்தார். ஆனால் Nothing will happen. அப்போ நீங்க அதுக்குள்ள நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இரண்டாம் அதிகாரம் நீங்க பாத்துக்க நேரம் இல்ல. இரண்டாம் அதிகாரம் 27 வசனத்திலிருந்து பார்ப்பீங்களாக இருந்த இரண்டாம் அதிகாரம் 27 வசனத்திலிருந்து பார்ப்பீங்களாக இருந்தா அங்கே ஆண்டவர் சாமுவேல் வந்து பேசுறாரு. இதுல என்னமோ வேடிக்கை என்னடா மனிதர்களுக்கு, வேற இன்னொரு காரியம் என்னடா, சாமுவேல் சின்ன பொடிய அவனோடு வந்து கத்தர் பேசுறாரு. சாமுவேலை சாமுவேலை கூப்பிடுறாரு, அவனுக்கு கத்தர் கூப்பிடுறாரு. விலங்கை மீது ஓடி போய் கேக்குற, ஐயா என்ன கூப்பிடுங்களே, அவன் நான் கூப்பிட படப்பா. அவன் படுத்துட்டான். திரும்ப வந்து திரும்பவும் ஆண்ட கூப்பிட சாமுவேல், அவன் திரும்ப வந்து ஐயா கூப்பிடுங்க, நான் கூப்பிடல பயப்படு. திரும்பவும் கூப்பிடுறாரு ஆண்டவர் சாமுவேல். அப்ப ஏலிக்கு விளங்கிட்டது, சொன்னாரு இது வாப்பா கத்தர் என்ன கூப்பிடுறாரு, என்னை கூப்பிட்டா இதோ அடியே பேசும்படி சொல்லும்படி சொன்னார். அப்ப தேவோட சத்தத்தையும் விளங்கிக் கொள்ள முடியாத சின்ன பொடியாக இருந்திருக்கார். பட் ஏலியோ வயது சென்ற அவருக்கு தேவனை நன்றாய் தெரியும். தேவோட சத்தத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை சாமுவேலுக்கு தேவோட சத்தத்தை புரிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. ஆனாலும் தேவன் பிரதான ஆசிரியர் ஏலியோடு டைரக்டாக பேச முடியும். யோசிங்க, ஏனென்றால் தன் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்திலே ஏலி நடந்து கொண்ட விதத்தினாலே ஏலியோடு பிரதான ஆசிரியர் தேவனோடு பேச முடியும், பேச முடியும். ஆகவேதான் பிரதான ஆசிரியனாக இருந்த, வயது சென்று வயது முதிர்ந்தவனாக இருந்த, எத்தனையோ படிச்சு ஊழியம் செஞ்சு பிரதான ஆசிரியனா ஏலிக்கு சின்னபடியாக சாமுவேலை கொண்டு புத்தி சொல்ல வேண்டியதும் நியாய தீர்ப்பை அவன் எடுக்கப்படுவதையும் கர்த்தர் சாமுவேல் மூலமாக கொண்டு வந்தார். இப்ப நம்மோடு தேவன் பேசுகிறாரா பேசவில்லையா அது நமக்கு தான் தெரியும். நாம ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவரை துதிக்கும் போது, துதிக்கிற நேரத்தில் தேவ ஆவியில நம்மோடு இடைபடுகிறாரா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. அப்படி நம்மோட ஆண்டவர் ஆவியம் இடைபெற என்ன காரணம் என்பதை நாம பிள்ளைக்குள்ள முயற்சி செய்வோம். என்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. தேவன் தன் பிள்ளையோடு பேசுற, இன்றைக்கும் ஆவியான தன் பிள்ளைகோடு பேசுறவராக இருக்கிறாரு. பேசுகிற மனுஷனுக்கு பேசுகிற தெய்வம் வேண்டும். நாம விக்கிரங்களை கும்பிடையில, குணானவர்களை கும்பிடையில, ஜீவிக்கிற தெய்வத்தை கும்பிடுறோம். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படியால் தேவ ஆவினவர் நம்மோடு பேசுவாரு. அதை நாம உணர முடியும், அனுபவிக்க முடியும். போடு என்ன கவனிக்க, அருமானவர்கள் என்ன நடந்திருக்கிறது? இப்ப ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்தாரு, ஏலி தன் பிள்ளைகளை திருத்தறதுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஏலி அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கல. ஆகவே வசனம் வர்றது என்ன தெரியுமோ, இப்ப ஏலியை கொண்டு இந்த வசனத்தை படிங்க. மூன்றாம் அதிகாரம் சீக்கிரம், மூன்றாம் அதிகாரம் 13 வசனம் சீக்கிரம் படிங்க. 3:13
அவன் குமாரர் தங்கள் மேல்
நல்லா கவனிக்க, முக்கியமான வசனம், தயவு எல்லாரும் கவனிங்க, படி.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவன்.
சரி, இப்படியே அப்படியே தொடர்ந்து நல்லா கவனிங்க. 18 வசனத்துல ஏலி என்ன சொன்னார் தெரியுமோ, அவர் கர்த்தர் தன் பார்வைக்கு நலமானதை செய்வாரா. எனக்கு ஆச்சரியம், இந்த இடத்திலேயாவது ஏலி கொஞ்சம் யோசிச்சு தன் பிள்ளைகளை கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணி இருக்கலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க, இந்த இடத்திலேயாவது இப்ப சாமுவேல் மூலமாக நியாயத்தீர்ப்பு ஏண்டா கொடுத்த காலம் நிறைவேறியது. தன் பிள்ளைகள் தங்கள் மேலே சாபத்தை வரவழைத்துக் கொள்ள என்பதை அறிந்திருந்தும் நன்றாக முடியுங்க, அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் நியாயத்தீர்ப்பு செய்வேன். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லையா? யோசிப்பார், நம்மளோட பிள்ளைகளை நாம எப்படி ட்ரீட் பண்றோம்? தயவு செய்து கொஞ்சம் கவனி, தயவு செய்து கொஞ்சம் கவனி. நம்ம பிள்ளைகளை எப்படி நாம கவனிக்கிறோம், அவர்கள் தவறுகளை நாம உணர்த்தி அன்பாக அவர்களை சொல்லி எப்படியாவது அவர்களை பிள்ளைகளை, அல்லது நமக்கு என்ன அவங்க திருந்த முடியாத திருந்தணும் கத்தர் பார்த்துக் கொள்ள முடியும், நாம பாட்டு இருப்பதான் நம்முடைய பொறுப்பிருந்து நம்ம பாருங்க. தன் பிள்ளைகளை அடக்காமல் போனது நிமித்தம் நான் அவனுக்கு நியாயத்துக்கு செய்வேன் சொல்ற. இப்படி சொன்ன பின்பாடு ஏறி அதுக்கு பிறகாவது கொஞ்சம் யோசித்து தன் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணிருக்கலாம், சரிப்படுத்திருக்கலாம். ஆனா அதை அவன் செய்யல, எந்த நடவடிக்கையும் தன் பிள்ளைகள் அவன் எடுக்கல. அவன் ஏதாவது ஒரு டிசிப்ளின் ஆக்சன் தன் பிள்ளையோட வாழ்வில் எடுத்ததாக சொல்ல, இப்படி செய்யாதங்கன்னு சொன்னாலே ஒழிய எந்த விதமான ஒரு டிசிப்ளின் ஆக்சனும் அவர்களை சொல்லட்டுப்பா பேசுறதுக்கு பயப்படுறேன், ஆனால் உண்மையை சொல்றேன். ஏழி தன் பிள்ளைகளை அந்த ஆசாரி ஊழியத்தை நிறுத்தி இருக்கணும். ஏன் தெரியுமா, பரிசுத்தமான ஊழியத்தை இப்படிப்பட்ட பாவத்தோடு தன் பிள்ளைகள் செய்கிறார்கள் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் அதை கண்ணீர் பண்ணி விட்டுருக்கு. ஒருவேளை பிள்ளை பாசி மகனாயிட்டதே பெத்த பிள்ளைகளாயிடுச்சு, இன்றைக்கும் நமக்கு அங்கதான் போராட்டம். ஒவ்வொரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கின்ற பாசம் நம்மை தூண்டிடப்படியாது, பிள்ளைகளை கண்டிக்க முடியாத கண்டிக்காம திருத்த மணி இடத்துல திருத்தாம ஆனா விளைவு இரண்டு தெரியுமா. பிற்பாடு பிலிஸ்தரோட யுத்தம் வந்தது, யுத்தத்தில இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். யுத்தத்தில கர்த்தர் நம்மளை கைவிட்டது என்ன, ஆகவே கொண்டு வா பெட்டியை, தேவனுடைய பெட்டி வரட்டுக்கு எங்க போர்க்களத்துக்கு, ஏ எங்கேயாவது போர்க்களத்துக்கு தேவன் தன் பெட்டியை அனுப்பணும் சொன்னாரா இல்ல. ஆனா இஸ்ரவேல் தங்கள் சுய புத்தியிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த சீலோவில் இருந்த பெட்டியை போர்க்களத்தை கொண்டு வர சொல்லிக் கொண்டு வந்த தங்கள் பிள்ளைகளை அவர்கள் உணராமல், எங்க பிரச்சனை இருக்குது எங்க திருமணம் உணராமல் பெட்டியை கொண்டு சொன்னார்கள். பெட்டி போர்க்களத்துக்கு வந்தது, யுத்தம் நடந்தது. என்ன கவனிங்க, ஏன் போர்க்களத்துக்கு பெட்டி போனது தெரியுமோ, இந்த உடத்துலதான் போர்க்களத்துக்கு கத்தோடு உடன்படிக்க போனேன். ஏன் போர்க்களத்துக்கு கத்தோட பெட்டி போன தெரியுமோ, போர்க்களத்துக்கு உடன்படிக்கப்பட்டி போகாதிருக்குமாக இருந்தால் ஒப்னியும் பிரகாசும் ஆதரவு கூட இருந்திருப்பா. நாம பொட்டிக்காரர்களில் இருந்து பரிசுத்தமான பொட்டிகளில் பக்கத்தில் இருந்து பரிசுத்த ஊழியத்தை சேர்ந்தாம இங்க வரும் கோயில் இருக்கலாமோ போனார். ஆ போனார்கள் இங்கே போர்க்களத்துக்கு, யுத்தத்தில் ரெண்டு பேரும் வெட்டுண்டு விழுந்தார். கத்தோட நியாயத்திற்கு பெட்டி முடிவெட்டு. அது மாத்திரமில்லை, நிறை மாத கற்பனியாக இருந்த பினகாஸ் இரண்டாவது மகனுடைய மனைவி கொடிந்து பிரசவித்தான். பிரசவிக்கும் போது அவர் சொன்னார், ஒரு மகனை பெற்றேன், ஆனா பேர் என்ன வச்சா தெரியுமா, இக்கோ போத்தேன். அது அர்த்தம் என்ன தெரியுமா, மகிமை இஷ்டவேலை விட்டு போயிட்டேன். பெத்த பிள்ளைக்கு அவர் வச்ச பேர் மகிமை இஷ்டவேலை விட்டு போயிட்டேன், பெட்டி போயிட்டேன். இதை கேட்ட செய்தி ஏரிக்கு வந்தபோது ஆசை தேர்ந்தவர் பின்னால விழுந்து புரடி முறிஞ்சு எத்தனை சம்பவம் நடக்குது பாருங்க. ரெண்டு பேரும் விட்ட பிள்ளையால என்னென்ன காரியங்கள், இதுகளை எல்லாம் நாம யோசிக்கணும். இன்னைக்கு படிக்கும் பொழுது பயமா இருக்கு எனக்கு, உண்மையா நான் சொல்றேன். எந்த இவ்வளவோ காலமாக நான் இவைகளை பேசாமல் வந்து கடவுளுக்கு முன்பாக நான் சொல்றேன், எவ்வளவு காலமாக இவைகளை நான் பேசாமல் வச்சிருக்கேன். ஆனால் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கப்படியாலும் பேசுறேன். தீங்கப்பட்ட அவர் சில்ட்ரன் விச் ஹஸ் கிவன் பை த லார்ட், தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை குறித்து நாம சிந்திக்கணும், யோசிக்கணும். அவர்கள் தங்கள் மேலே சாபத்தை வரப்பண்டதை அறிந்திருந்தும் அடக்காமல் போன பாபத்து நிமித்தம் நியாயத்தீர்ப்பை நான் அனுப்பேன். வீட்டில ஏலி அதிலும் அவருக்கு தன் பார்வைக்கு முடிவு. அது மாத்திரமில்ல, அதுக்கு பிற்பாடு ஆச்சாரியத்தமும் கைமாறு. ஏலி வந்து லேவிய கோத்திரத்திலிருந்து வந்தவர், பட் இங்கே ஏலியிட பிள்ளைகள் விட்ட பிள்ளையினாலே ஆச்சாரியத்தும் இப்ப கைமாறி எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வந்த சாமியிடத்துல போ. ரைட், இதெல்லாம் நாம படிக்கும் பொழுது நாம சிந்திக்க வேண்டிய காரியம், தேவன் வரம்பு குடும்பம் நம்மை நாம ஆராய்ந்து பார்த்தோம். ஒவ்வொரு தாயின் தகப்பன் தயவு செய்து கத்தருக்கு தந்த பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாக தேவோட ராட்சத்தில் வந்து நம்ம பங்கு வரோம். நரகம் பொல்லாது நாம நினைச்சு பார்க்க முடியாது. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, நரகத்துல ஒரு மனுஷன் ரீக்ரியேட் பண்ண முடியும், ஆனா ரிப்பன் பண்ண முடியாது. நரகத்தில் எரிகிற அக்னியில ஒரு மனுஷன் தான் விட்ட பிள்ளைகளை உணர முடியும், கவலைப்பட முடியும், ஆனா மனம் திரும்ப முடியாது. ஏன்னா இதுதான் காலம் மனம் திரும்பத்துக்குரிய காலம். இன்றைக்கே ரட்சணியினால் இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று வேணும். அவருக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, இவர்களை நான் உங்களுக்கு சத்தியமாக சாட்சியங்களாக அறிவிக்கிறேன். கத்த நம்ம கிருப தருவாராக, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவையான கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு தேவட ராட்சியத்தில் பரிவசிக்க கத்த நோக்கி தருவாராக.